நாங்க இப்ப இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல வந்து அதானி குரூப்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நாங்க இவ்வளவு நேரம் பேசுற இந்த பாட்காஸ்ட்ல நாங்க வி ஹவ் நாட் டேக்கன் தட் இன் டு அக்கவுண்ட். ஸோ இதை கேட்டுட்டு அந்த ரெஸ்பான்ஸும் நீங்க பாத்துட்டு இதுல நாங்க பேசினது வந்து அதுக்கெல்லாம் பதில் தான் சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் சொல்லியிருந்தா. நாங்களும் வந்து ரிப்போர்ட் பாக்கல, ஏன்னா கரெக்டா நாங்க பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம் பீரியட்ல ரிலீஸ் ஆன ரிப்போர்ட் தான் அது. ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை, நாங்க இப்ப கரெக்டா சண்டே இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதனால அதுல வர்ற மேபி அதுல கொடுக்க ஆன்சர்ஸ் வேலிட் ஆகும், இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ட டிஸ்ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வரப்போற நோட் பண்றாலும் அதை நாங்க கவர் பண்றோம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MBA மீம் ஸ்கூலின் பாட்காஸ்ட். டீ கட பெஞ்ச் நிகழ்ச்சியை வழங்குவோர் ட்ரக் லார்ட் கேட் மற்றும் ரோபோ.
MBA மீம் ஸ்கூல் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபைனலி ஆஸ் ப்ராமிஸ்ட் மீண்டும் ஒரு டீ கடை பெஞ்ச் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலா இந்த டாபிக் வந்து நம்ம பேசணும்னு பிளான் பண்ணாம வச்சிருந்தோம். டாபிக் வந்து அன்எக்ஸ்பெக்டட் டாபிக். ஸோ நீங்களே எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதானி அண்ட் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட். ஸோ அதை பத்தி தான் டீட்டெயில்டா இந்த டீ கடை பெஞ்சில் வந்து நம்ம பேச போறோம். ஸோ நம்ம ஆக்சுவலாக பிளான் பண்ணது வந்து என்னன்னா மாசத்துக்கு ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு வச்சிருந்தோம். இந்த வருஷம் எப்படியாவது 12 டீ கடை பெஞ்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டாபிக். அன்எக்ஸ்பெக்டடான டைம்ல வந்து ஒரு அந்நிய சக்தி வந்து நம்மளை அடிச்சிருக்கானுங்க. ஸோ அடிச்சதோட விலையை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, பேஜில் வந்து நம்ம மீம் தான் போட்டிருந்தோம். ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அதானி குரூப் மேல ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அலிகேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு 96 பேஜ் ரிப்போர்ட்னு நினைக்கிறேன் அது. ஸோ அவங்க வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா அது போட்டிருப்பாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் போட்டிருக்கேன் அந்த வெப்சைட்டோட. இது வந்து நீங்க போய் பார்த்தா உங்களுக்கும் தெரியும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து சில திருட்டுத்தனங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னு அது இந்தியன் மார்க்கெட்ல வந்து பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். லைக் அந்த ரிப்போர்ட்ல ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொன்னாங்க, அதானி குரூப் ஆஃப் கம்பெனி மேல என்ன அக்விசிஷன்ஸ் வைக்கிறாங்க, அதே டைம்ல அதானி குரூப் ஆஃப் கம்பெனி சைட்ல இருந்து அவங்க வந்து குரூப் சிஎஃப்ஓ வந்து ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு, மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு, இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்ற கம்பெனி என்ன, ஸோ இதுல இருந்து நம்மளோட டேக்அவேஸ் என்ன அப்படின்றத வந்து ரொம்ப இன்டெப்தா இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம கூட இன்னைக்கு யார் நினைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட MBA மீம் ஸ்கூலோட எக்கனாமிஸ்டான கேட் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் கேட்.
வணக்கம். எக்கனாமிஸ்ட்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்பானுங்க.
பரவாயில்ல, நம்மளே ஹிண்டன்பர்க் மாதிரி கேட்பாங்க, ஏண்டா நீ யாரா எங்களை வந்து இது பண்றதுக்கு, நாங்க எங்களோட நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு வந்து இந்த ஹிண்டன்பர்க் இதை பத்தி தான் கேட்டு பாக்க போறோம்.
முத யார் இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நமக்கு தெரியணும்.
ஹீரோ இன்ட்ரோல இருந்து போறோமா?
ஆமா, ஏன்னா இவ எதுக்கு நம்ம ஹிண்டன்பர்க் பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் வரல. அவங்க வாட்டுக்கு 1000 சொல்லுவாங்க சார், அதுக்கெல்லாம் பண்ண முடியுமா? இப்போ உங்க நீங்க எப்படி உங்க வாட்டுக்கு வார வாரம் 1000 பேசுறீங்க, அது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டாக் வேலையெல்லாம் கம்மியான அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ஸோ இந்த ஹிண்டன்பர்க்ங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு அவங்களோட வேலையே என்னன்னா இந்த மாதிரி மார்க்கெட்ல ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்றவங்க தான். அவங்க கம்பெனிஸா இருக்கட்டும், அவங்களோட இதே வந்து ஃபினான்சியல் ஃபாரன்சிக் ரிசர்ச் பண்ற ஒரு நிறுவனம் தான் இந்த ஹிண்டன்பர்க், சரிங்களா? ஸோ இந்த ஹிண்டன்பர்க்ல இப்போ இவங்களோட வேலையே அக்கௌண்ட்ல ஏதாச்சும் நம்ம கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக காட்டுறது இருக்கா, அந்த மாதிரி இல்லை மேனேஜ்மெண்ட் தப்பாக இருக்கா, இந்த மாதிரி அன்எத்திக்கல் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி ரெகுலேட்டரிக்கு எகென்ஸ்டாக போகிறது, அதுக்கேற்ற எகென்ஸ்டாக ப்ராடக்ட் விட்டுறது, இல்லை அந்த மாதிரி இந்த மாதிரி ஓவரால் சோர்ட் ஆஃப் அன்எத்திக்கல் அண்ட் இல்லீகல் சோர்ட் ஆஃப் இதுக்குள்ள என்னென்ன பண்ணுறாங்க பிஸ்னஸஸ் ஆர் கவர்மெண்ட் அப்படிங்கிறதான் இவங்களோட, அதை கண்டறிகிறது தான் இவங்களோட வேலையே. அதனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து இவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட்லாம் இருக்கு ரோபோ. இவங்களோட ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் என்னன்னா 2020 நிக்கோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சரிங்களா, அமெரிக்கா. அந்த கம்பெனியோட அந்த கம்பெனியில இதையும் இந்த மாதிரி இப்போ இப்படி நமக்கு அதானி இவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிக்காங்க இல்லையா, அது மாதிரி அவங்களும் அந்த கம்பெனிக்கு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனியும் பிசினஸ் போச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு 2020, 2019, 2018 இந்த மாதிரி கிட்டத்தட்ட இவங்க நிறையா இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு விசில் ப்ளோவர் மாதிரியா தான் இவங்க செயல்பட்டுருக்காங்க. 2016 இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க.
அதாவது கம்பெனிஸ் வந்து தெருவுக்கு எழுதிட்டு வந்திருக்காங்க, கரெக்டா?
ஆமா, ஏன்னா வந்து அவங்க வந்து தவறான முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கனால அதை வந்து இவங்க கண்டறிஞ்சு இது பண்றதா உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு. அது மட்டும் இல்லாம உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரண ரெக்கார்ட்லாம் இல்லை, வந்த வர எதுவுமே வந்து அன்டினேபிளான ஃபேக்ட், அன்டினேபிளான ஒரு அடியை தான் அடிச்சுட்டு இவங்க வச்சிருக்காங்க. இவங்க எப்படி அப்படின்னா நம்ம இந்த படத்துலலாம் மிட் ஆஃப்ல வர்ற ஒரு ஒரு ஹீரோ இருப்பாங்கல்ல, ஒரு சமயம் ஒரு ஹீரோ இப்படி உள்ள வந்து கதையெல்லாம் காலி பண்ற மாதிரியான ஒரு ஆளா தான் இருந்திருக்காங்க இவங்க. இவங்க எப்படி இதுல லாபம் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து ஷார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஷார்ட் செல்லிங்லாம் என்ன அப்படிங்கறதுலாம் பின்னாடி எக்ஸ்பிளேஷன் பண்ணுவோம். அவங்க ஒரு ஷார்ட் பண்ணிடுவாங்க, அதானியோட இதை வந்து ரிப்போர்ட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஷார்ட் பண்ணிட்டு அவங்களோட வேலை என்னன்னா அதை அப்புறம் அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டோட காலமும் ஆப்வியஸாக ஸ்டாக் வேல்யூ எல்லாம் டவுன் ஆயிரும், டவுன் ஆயிடுச்சு போகும். அது மூலியமா தான் அவங்க வந்து அவங்களுக்கான இதுவும் எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் மோர் லைக் என்ன சொல்றது, ஒரு சமையா இருக்குல்ல இந்த பிஸ்னஸ் இவங்களோடது. ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு முறைகேடா செயல்படுறான், அவனை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அவனுக்கான அவனை வந்து ஆதாரபூர்வமாக அடிச்சு அவங்கன்ற இருந்து ஒரு காசை புடுங்குற மாதிரி இருக்குல்ல.
எனக்கு உண்மையிலேயே சாக்க இருந்துச்சு கட்டு. அதாவது இவங்க நார்மலா ஒரு கம்பெனி, அதாவது நான் ரிசர்ச் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு எனக்கு இருந்திருக்கும். ஆனா நான் இது பண்றது மூலியமா அவங்க லீகல் டிஸ்கிளைமர் வந்து கடைசி பேஜ்ல போட்டிருந்தாங்க, பேஜ் நம்பர் 84 நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல லீகல் டிஸ்கிளைமர்ல ஃபர்ஸ்ட் லைனே அதான், வி ஹோல்ட் ஷார்ட் பொசிஷன்ஸ் இன் அதானி குரூப் கம்பெனிஸ் அப்படின்னு போட்டிருந்தாருங்க, த்ரூ யூஎஸ் ட்ரேடட் பாண்ட்ஸ் அண்ட் நான் இந்தியன் ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது கிளியரா சொல்லிட்டாங்க, திஸ் ரிப்போர்ட் ரிப்ரசன்ஸ் அவர் ஒப்பீனியன் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் கமெண்ட்ரி அண்ட் வி என்கரேஜ் எவ்ரி ரீடர் டு டூ தேர் ஓன் டியூ டெலிஜென்ஸ்.
நம்மள மாதிரியே ஒரு அறிக்கையில நடல,
அதாவது நாங்க சொல்றத நீங்க பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்ல, நீங்க உங்களோட ரிசர்ச்சர்ஸ் பினான்சியல் லீகல் டீம் டாக்ஸ் அட்வைசர்ஸ் இவங்க எல்லாம் கேட்டுட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். இவ சொல்லதெல்லாம் ஓகேதான், லீகல் டிஸ்கிளைமர் போட்டதான், ஆனா அந்த டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன் அப்படின்னுவாங்கல்ல, ரெண்டே நாள்ல தெருவுக்கு எழுதிட்டோம்டான். இதோட மெயினான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து இப்படி ஒரு கம்பெனி செயல்படுதுன்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. ஹிண்டன்பர்க்ன்ற ஒரு கம்பெனி ரிசர்ச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கம்பெனி வந்து தப்பான ஒரு ட்ரேட் பிராக்டிசஸ்ல இன்வால்வ் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வச்சாங்க கேட்டு ஹிண்டன்பர்க் மேல நான் சொல்றேன். ஓகேவா, இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு என்ன இந்தியன் கம்பெனி மேல அக்கறை, இந்தியாவோட இதை வந்து டென்ட் பண்றதுக்காக வெஸ்டர்ன் இதுல பண்ற வேலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை வந்து நான் எப்ப அக்செப்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னா, லெட்ஸே ஹிண்டன்பர்க்ன்ற கம்பெனி வந்து இவங்க ரெண்டு வருஷமா தானே ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதானி குரூப் ஆஃப் கம்பெனி சார். அதாவது இந்த அதானியை அழிக்கிறதுக்காகவே ஒருத்தன் பிறந்து வந்திருக்காண்டா, இவனோட வேலையே இவனை மட்டும்தான் தெருவுக்கு இழுத்து விடுறது அப்படின்னா நீங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனையோ கம்பெனிஸ் வந்து தெருவுக்கு இழுத்து கீழ் விட்டுருக்கான், அது மாதிரி ஃபுல்லா டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு அடிச்சிருக்கான்.
இதுக்கு முன்னாடி அந்த நிக்கோலோ 2020 அந்த நிக்கோல் அந்த கம்பெனியே வந்து அமெரிக்கன் கம்பெனி தானே?
ஆமா ஆமா, நான் அவங்களோட கம்பெனி லிஸ்ட் ஃபுல்லா பார்த்தேன், ப்ளூம்பர்க்ல வந்து இதை பத்தி போட்டிருக்காங்க. ஓகேவா, ஹிண்டன்பர்க்கோட ரிசர்ச்சுக்கு அப்புறம் சில கம்பெனிஸ் வந்து அந்த ஒன் டே பர்ஃபார்மன்ஸ் 3 மந்த் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க கேட்டு. இவன் இந்த நிக்கோலான்ற கம்பெனியும் வந்து 34 பில்லியன் இருந்துச்சா மார்க்கெட் வேல்யூ. ஓகேவா, இவன் விட்ட ஒரு ரிப்போர்ட்ல வந்து 1.3 பில்லியனுக்கு தெருவுக்கு எழுதிட்டுட்டான் அந்த கம்பெனியை. இதே மாதிரி அவன் டெஸ்லாவையும் பண்ணிருக்கான், ட்விட்டரையும் பண்ணிருக்கான், ஏன்னா நோட்டபிள் கம்பெனிஸ் நான் சொல்றது. மற்ற கம்பெனிஸ் வந்து பேர் சொன்னா கூட நம்மளுக்கு தெரியாது, ஜீனியஸ் பிராண்ட்னு ஒரு கம்பெனி இருந்திருக்கு, ஐடியானாமிக்ஸ்னு ஒரு கம்பெனி, ஃபார்மாசிலியோன்னு ஒரு கம்பெனி, ஜேட்டோ குளோபல், இதை ஒரு வேலையாவே வச்சு பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு அப்பதான் தெரியும். ஷார்ட் செல் பண்றதே வந்து என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அலிகேஷன் வந்து என்னால ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்க வந்து அதானியே தான் டார்கெட் பண்ணி பண்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி இவ்வளவு பேர் பண்ணிருக்கானே, அது பல கண்ட்ரீஸ்ல இருந்திருக்கலாம்ல.
அதுவும் அவங்க அந்த வந்த நேரம் வந்து ரொம்ப சரியான நேரமா நான் பாக்குறேன். ஒரு நாள் முன்ன பின்ன வந்திருந்தாலும் அது வந்து இட்ஸ் அவங்க ரொம்ப ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாம பண்ண மாதிரி தான் எனக்கு தோணிருக்கும். இது ஏன்னா அவங்க கரெக்டா எஃபிஓ போறாங்க. ஸோ ஐபிஓக்கும் எஃபிஓக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, எஃபிஓங்கிறது ஆல்ரெடி ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஸ்டாக்ஸுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டட் ஆயிருக்க ஸ்டாக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸா இது பண்றது. ஸோ அதுக்குள்ள போற டைம், ஏன்னா இந்த டைம்ல தான் அவங்களை கரெக்டாக பிளாக் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த எஃபிஓ வந்துச்சுன்னா அவங்க அவங்க அவங்களோட பிளான் சக்சஸ் ஆயிருக்கும்.
ஆமா ஆமா, அந்த டேமேஜ் எப்ப பண்ணணும்னு உனக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு.
ஆமா, இது கிட்டத்தட்ட அந்த வெயிட் பண்ணிட்டே கூட இதை பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா கரெக்டா இந்த சமயத்துல ரிலீஸ் பண்றதுக்கு வந்து ஏன்னா ரொம்ப முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த மேட்ரு வந்து அப்படியே ஆறி போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்க ஐபிஓ எஃபிஓ ரிலீஸ் பண்ணிட்டு இது பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு.
ஆமா ஆமா, இப்ப ஐபிஓ எஃபிஓ வந்து என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா, ஐபிஓன்றது ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்ல வந்து வரது, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்ப மாமாரத்தோட ஐபிஓ வருது, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் புதுசா உள்ள வரேன் அப்படின்றதான் வந்து ஐபிஓ. எஃபிஓ அப்படின்றது வந்து ஆல்ரெடி ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகி கம்பெனி வந்து அந்த ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனா அவங்களே வந்து நான் புதுசா வந்து ஷேர் இஷ்யூ பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களே, அதாவது ஐபிஓ ரைஸ் பண்ணி கேபிட்டல் இது பண்ணதுக்கு அப்புறம் வர்றதுதான் வந்து எஃபிஓ. இந்த இது வந்துருச்சு அப்படின்னா கேட்டு, இதுதான் ஹையஸ்ட் எஃபிஓ அவங்க ரைஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட். இந்தியால 20,000 crore வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா ரெண்டே விஷயத்துக்காக. ஒண்ணு வந்து என்னன்னா அந்த கிரீன் ஹைட்ரஜன் இருக்குல்ல, கிரீன் எனர்ஜி, சோ அந்த பக்கம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதோட இருந்திருக்காங்க. இன்னொன்று வந்து என்னன்னா அவங்க டெட்டை வந்து கடனை வந்து அடைக்கிறதுக்காக இந்த இதை வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. யாரு கடனை யாரு அடைக்கிறது போகிறேன் நீ அடுறதுதான்
அதானி குரூப்போட சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது இந்த இது வந்து எந்த வகையிலயும் எஃபிஓ வந்து அஃபெக்ட் பண்ணாது அது இதுன்னு சொன்னாங்க. ஓகேவா, நாங்க வந்து இந்தியன் இதை வந்து நம்புறோம், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்புறோம், இன்வெஸ்டர்ஸ் கம்யூனிட்டி நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு என்னன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தான் இவங்களுக்கு இவங்க பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த ஸ்கேப் கோட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தான் பக்காவா இந்த எஃபிஓ பிளான் பண்ண. ஏன்னா எஃபிஓக்கு முன்னாடி வர இவங்க பண்ண இது எல்லாமே வந்து இந்த ஹிண்டன்பர்க்கோட ரிப்போர்ட்டை நம்ம கோட் பண்றது இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக அதான் நம்ம பண்ண போறோம். ஆமா, ஸோ இவங்க பண்ண வேலையெல்லாம் இதுவரை அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க வேல்யூவேஷன் எல்லாமே அவங்களோட ஸ்டாக் மட்டும் அவங்களுக்கு அவங்களோட இது மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்த எஃபிஓல தான் அவங்க அந்த டெப்ட் இது பண்ணி அவங்க என்னென்ன எப்படி இந்த இந்த இதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். நம்ம அப்படியே போப்போ அப்படியே உள்ள பார்ப்போம். இதை வந்து இவங்க எப்படி இதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாங்க, செம்ம செம்ம பிரியனா பண்ணியிருந்துருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க, எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
நீ யார சொல்ற, ஹிண்டன்பர்க் சொல்றியா, அதானி சொல்றியா?
இல்ல நம்ம அதானி அவங்களோட அந்த இதை சொல்றேன். அவங்க பண்ண அந்த அந்த ஸ்ட்ரக்சரல் இருக்குல்ல, அந்த கேஷ் ஃப்ளோ அந்த ஸ்ட்ரக்சரல் இது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப நேர்த்தியா ரொம்ப மாட்டிக்காத மாதிரி எப்படி இது பண்றதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல பண்ணியிருந்திருக்காங்க. பட் எனிவேஸ் அங்கங்க ஒரு சஸ்பிஷியஸ்னஸ் கிளம்பி இருக்கு. பட் இது என்ன நம்ம மெயினா பார்க்கணும்னா அதானிங்கிறவங்க வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இந்த கோவிட் பீரியட்ல இதுல செம்மையா வந்து அவரோட வேல்யூவேஷனும் அவங்க வேர்ல்ட்ல செகண்ட் ரிச்சஸ்டா வந்து நின்ன ஆளு இப்ப 7வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு.
இவரோட அசூர வளர்ச்சி வந்து நீங்களே இந்த கிராஃப் போட்டீங்கன்னா தெரியும். அதானியோட வெல்த் கிராஃப்னு போட்டீங்கன்னா 2010ல இருந்து அப்படியே ஊர்ந்துகிட்டே வரும். திடீர்னு பார்த்தா 2020 சட்டன் மேல ஏறி இருக்கும் அப்படியே. என்னடா இப்படிடா அப்படின்ற மாதிரி.
ஆமா, அந்த அதுக்கு மெயினா அந்த அசூர வளர்ச்சிக்கு இது இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல அவரோட வேல்யூ வந்து அப்ரிசியேஷன் ஆனதுதான் மெயினா அவரோட அசுர வளர்ச்சி காரணமே.
அதுவே என்ன சொல்றேன்னா இப்பதான் எனக்கு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சு. ஆக்சுவலா இப்ப அதானி வந்து 120 billion வர்த்துன்னு சொல்றாங்களே, அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காரு, செகண்ட் ரேங்க்ல இருக்காரு ரிச்சஸ்ட் பொசிஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரிப்போர்ட்ல சொன்னதுமே என்ன அப்படின்னா அதானியோட ஒர்த் வந்து 120 billion, ஆனா அதுல ஒரு 100 billion வந்து எதோட வேல்யூ அப்படின்னா அந்த மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன கம்பெனிஸ் இருக்குல்ல,
ஆமா,
அந்த 100 billion வந்து அக்குமுலேட் ஆனது வந்து லார்ஜ்லி த்ரூ த ஸ்டாக் பிரைஸ் அப்ரிசியேஷன்.
ஆமா ஆமா ஆமா, அந்த 120 billion இருக்குல்ல ரோபோ, அந்த 120 billion வந்து இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அக்வயர் பண்ணது.
ஆமா ஆமா, லாஸ்ட் 3 இயர்ஸ் கரெக்ட்.
ஆமா, ஓவரால வந்து பாத்தீங்க அப்படின்னா US டாலர் கணக்குல 2018 billion நம்ம நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 17 trillion.
சோ வெல்த் வந்து எப்படி கால்குலேட் பண்ண எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா இப்ப எலான் மஸ்க் வந்து இவ்வளவு வேல்யூ, அதானி இவ்வளவு வேல்யூ அப்படின்னு சொல்றோம்ல. சோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இப்ப அதானியோட ஷேர் வந்து அவர் ஹோல்டு பண்ணி வச்சிருப்பார்ல, இப்ப 75% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அதோட 2019 பிரைஸ் வந்து 100 rupees அப்படின்னா இப்ப 2022ல 300 rupees இருக்கு அப்படின்னா அவரோட வெல்த் வந்து 3x இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். சோ இதுதான் வந்து ஒரு வேல்யூ நம்ம வந்து, அதாவது 100 billion அப்படின்னா 100 billion அவர் கையில காசா இருக்காது.
ஆமா, வெல்த்ங்கிறது வெறும் காசா வச்சுமே மட்டும் இது இருக்காது, அவங்களோட ஸ்டாக்கோட வேல்யூ, அவங்க டோட்டல் அசெட் இருக்கு இல்லையா, அந்த எல்லா அசட்டையும் இது பண்ணிதான் கன்சிடர் பண்ணுவாங்க வெல்த்ங்கிறது. அது வெறும் லிக்விடேஷன் மட்டுமே இல்லை, இது எல்லாமே தான். இவர் ரீசெண்டா பண்ண அக்யூசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2014ல இருந்து சோஃபார் 30 அக்யூசேஷன் பண்ணியிருக்காரு ரோபோ. இவர் வந்து சும்மா சாதாரணலாம் இல்லை. இந்த 30 அக்யூசேஷனோட அந்த இது இருக்கு இல்லையா, இந்த 30 அக்யூசேஷனுங்கிறது ரொம்ப இது. அதுக்கு இவர் வந்து இவரோட டெப்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் டூ 2.6 ட்ரில்லியன் கிட்ட இதாயிருச்சு.
இது எல்லாமே கடைசி 3 வருஷத்துல நடந்தது கரெக்டா.
இவர் தெளிவா என்ன பிளான் பண்ணி இருந்திருக்காருன்னா கடனை வாங்கிட்டு கம்பெனிலாம் அக்யூசேஷன் பண்ணிட்டு அதுல இருக்க காசை எடுத்து அப்படியே மேஷியஸுக்கும் இதுக்கும் அனுப்பிச்சு விட்டுச்சு. அங்கிருந்து அப்படியே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணி அதோட வேல்யூவேஷன் ஏத்திட்டு மறுபடியும் கடனை வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு.
அப்படி வந்துதான் அவரு கடன் வாங்க வந்தாரு எஃபிஓ வச்சு. அதுக்கு நீங்க ஆப்பிடிச்சிட்டீங்க. அது என்ன தெரியுமாச்சு கூத்து கடைசியில, அந்த அதானி என்டர்பிரைஸோட எஃபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணது வெறும் 1% தான் டே ஒன்ல. சரியான அடி அவங்களுக்கு அந்த இதனால. இப்ப எவ்வளவு அவங்க வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து இப்ப தெரியல. சோ அந்த ரிப்போர்ட்ல வந்து அவங்க ஆரம்பிச்சதே அப்படிதான் இருக்கும்.
அதானி குரூப் ஹவு த வேர்ல்ட்ஸ் தேர்ட் ரிச்சஸ்ட் மேன் இஸ் புல்லிங் த லார்ஜஸ்ட் கான் அண்ட் கார்பரேட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலே ஒரு ப்ராப்பர்லி ஸ்ட்ரக்சர்ட் ரிப்போர்ட் கேட்டு அதை நான் ஃபுல்லாக வாசித்தேன். முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் வந்து எனக்கு புரியல, இதுக்கு அப்பாற்பட்டதாக இருந்துச்சு. பட் அதோட ஃப்ளோ இருக்குல்ல, ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு முன்னாடி வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு
அதோட ஃப்ளோ வந்து ரொம்ப அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஃப்ளோ. பெருசாக ஃபினான்ஷியல் இது தான் தெரிஞ்சாதான் இல்லை, ஓரளவுக்கு பேசிக் இது பண்ணாலே நமக்கு அது புரிஞ்சுற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ரிப்போர்ட்லாம் இருந்துச்சு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஓரளவு நிறைய வந்து இது கிளிம்ஸ் கிளிம்ஸாக பேசிட்டோம். இப்போ அப்படியே அழகாக செக்மெண்ட்டாக நம்மளும் பேசிடுவோம்.
அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க வைக்கிற அலிகேஷன்ஸ்ல இருந்தே அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போயிடலாம், லைக் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அலிகேஷன் வந்து மெயினாக என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஸ்டாக்கை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக் மேனிப்புலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எம்பிஏ மீம் ஸ்கூலில் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்குவோம். இப்போ எம்பிஏ மீம் ஸ்கூல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு விடுறாங்கள்ல, பப்ளிக்கு விடுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து நான் மேனிப்புலேட் பண்ணுறேன், எனக்கு வந்து இவ்வளவு டிமாண்ட் இருக்குது, அதாவது என்னோட ஓன் கெயினுக்காக. அந்த ப்ரொமோட்டர் இருக்கார்ல, இப்போ ப்ரொமோட்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னோட ஓன் கெயினுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஷேரோட ப்ரைஸை நான் இன்க்ரீஸும் பண்ணுவேன் டிக்ரீஸும் பண்ணுவேன், கம்பெனி பற்றி ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஃபால்ஸ் இந்த சென்ஸ், அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், அது வந்து யார் சொல்கிறா அப்படின்றத வந்து பொறுத்து இருக்குது. அண்ட் என்ன இன்னொன்று மெயினாக பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக இது பண்ணுவாங்க அந்த ஸ்டாக் இருக்க கம்பெனிஸ் இருக்குல்ல. அப்போ தான் எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆக்டிவ்லி ட்ரேடட் ஸ்டாக்கை அது வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஸ்டாக் மேனிப்புலேஷன். ஸோ ஸ்டாக் மேனிப்புலேஷன் அப்படின்றது வந்து ஓன் ஸ்டாக்கே வந்து மேனிப்புலேட் பண்ணுறது அவங்களோட ஓன் பர்சனல் கெயின்ஸுக்காக. இதுதான் அவங்க வந்து வைக்கிற ஃபர்ஸ்ட் அக்விசிஷன் இவங்க மேலே. இப்படி தான் இவர் வந்து வெல்த்தை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. 120 பில்லியன் வந்து நீங்கள் சொல்கிறதுல 100 பில்லியன் வந்து வெறும் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் ஸ்டாக் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் வச்சு மட்டுமே வந்த ஒரு இது. ஸோ இதுதான் அவங்க வைக்கிற ஃபர்ஸ்ட் அக்விசிஷன் அதானி குரூப் மேலே.
நம்ம மெயினாக இந்த ஸ்டாக் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா, பம்ப் டம்ப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸ்டாக்கோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், ஸ்டாக்கோட அந்த மார்க்கெட்டில் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்குல்ல, ட்ரேட் வால்யூம்னு சொல்லுவாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க விற்கிறீங்கன்றதுக்கு மினிட்ஸ் கணக்குலையும், 5 மினிட்ஸ் 1 மினிட் கணக்கில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணுவாங்க எவ்வளோ வால்யூம் இதாகுது அப்படின்னு. ஒரு எந்த ஒரு மேனிப்புலேஷனும் இல்லாத ஒரு ட்ரேட் ஆகிற ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டாக் இருக்கும் இல்லையா, அது வந்து மார்க்கெட்டை பொறுத்தும் அந்த கம்பெனியோட இதை பொறுத்தும் எக்கனாமியை பொறுத்தும் அது ஃப்ளக்சுவேட் ஆகும். ஆனால் அந்த ட்ரேடிங் ஆகிற வால்யூமை வந்து மேனிப்புலேட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இன்டர்னலாக நமக்கு தெரிஞ்சவங்கள வச்சோ இல்லை வந்து நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோமோ அது மூலிமா இன்னொரு ஷெல் கம்பெனியை கிரியேட் பண்ணியோ அந்த செல் கம்பெனி மூலியமா நம்ம அந்த வால்யூமை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ட்ரேட் அங்கே போய் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இருக்கு இல்லையா. இப்போ மார்க்கெட்லேயே அந்த ஸ்டாக்கோட வால்யூம் ட்ரேட் ஆகிற வால்யூம் கம்மியாகிற மாதிரி இருக்குது மார்க்கெட்டு, ஆனால் அந்த வால்யூம் குறைய மாட்டேங்குது. அது காரணம் என்னென்னா, அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செல் கம்பெனியை கிரியேட் பண்ணி அந்த செல் கம்பெனி மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி உள்ளே வந்து அவங்க ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து எடுத்து அவங்க அதை பார்க் பண்ணி வச்சிடுறாங்க, அவ்வளோதான். தேவ் சீஸ்ட் அந்த இடத்துல. ஸோ அதோட அதை அவங்க இறங்கவும் விட மாட்டாங்க, ஏறவும் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இதை இன்னும் தெளிவா போகணும் அப்படின்னா அதானியோட என்டர்பிரைஸ்ல மொத்தம் 7 கம்பெனி இருக்குல்ல, ரொம்ப 7 கம்பெனி லிஸ்டட் கம்பெனி சரிங்களா?
ஆமா பப்ளிக்லி.
ஆமா பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி வந்து 7 கம்பெனி. இந்த 7 கம்பெனில ப்ரொமோட்டர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ப்ரொமோட்டர்ஸ் யாரு அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த கம்பெனியோட அவங்க வந்து அந்த கம்பெனில ஒரு டைரக்டராவோ இல்லை ஒரு சிஇஓவோ இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டர் நான் ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டர்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு இருக்கும், லிஸ்டா இருக்கு எல்லா கம்பெனிக்குமே சரிங்களா. அதுல செபி ரூல்ஸ் படி 75% மேல ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை அது வந்து டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. இப்போ என்ன இப்ப இவங்களோட அலிகேஷன்ஸ் இவர் ஸ்டாக் இவர் மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்றதுக்கான இதுவே என்னன்னா இவரோட கம்பெனி எல்லாமே ஒரு டீலிஸ்ட் பண்ண வேண்டிய கம்பெனி அப்படின்னு ஹிண்டன்பர்க் சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி அதானி பவர் அப்படிங்கிற லிஸ்ட் ஆயிரு சார்க்ல ஸ்டாக்ல 74.9% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டாக் வச்சிருக்காங்க. அதாவது இன்டர்னலான அந்த அதானி குரூப்பை சேர்ந்தவர்களோட அமௌண்ட்டே வந்து 74.9% இருக்கு. அதே மாதிரி அதானி டோட்டல் கேஸ் அதுவும் 74 இருக்கு, அதானி டிரான்ஸ்மிஷனும் 74 இருக்கு.
அதாவது ஆன் பேப்பர்ல கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க, 75க்கு கீழ கரெக்டா அந்த 74.5
அந்த வெர்ஜ்ல மெயின்டைன் பண்றாங்க. அதானி வால்மர் வந்து பாத்தீங்கன்னா 87.9% இருக்கு. செபி வந்து அவங்களுக்கு டைமே கொடுத்துட்டாங்க, 2025 அதை நீங்க கம்மி பண்ணல அப்படின்னா அவங்களோட அதானி வால்மரோட ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது வந்து டீலிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு கெடுவே கொடுத்துட்டாங்க சரிங்களா. நம்ம இந்த இதுலயும் வந்து அதானியோட அக்வயர் பண்ண ஸ்டாக்ஸ் இருக்குல்ல அம்புஜம் சிமெண்ட்ஸ் ஏசிசி என்டிடிவி இதோட ஸ்டாக் வேல்யூக்கும் டவுன் ஆயிருக்கு. நம்ம இதை பத்தி பேச போறது இல்லை, ஏன்னா வந்து இதை அவங்க எதுக்கும் யூஸ் பண்ணல, இதை யூஸ் பண்ணி அவங்க எதுவும் பண்ணல. அவங்க மெயினாகவே இந்த 7 கண்ட்ரி 7 அவங்களோட லிஸ்டட் இதில் தான் வச்சிருக்காங்க சரிங்களா. ரூபோ இப்போ இதில் இன்னொரு நம்ம மேட்டர் இது இந்த வேர்ஜில் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா. ஸோ இவங்களோட அலிகேஷன் என்ன, இந்தன்பர்கோட அலிகேஷன் என்னன்னா கிடையாது, வெறும் 74.9% மட்டும் கிடையாது, இந்த மீதி இருக்க அந்த 25%லையும் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. இவங்க வந்து தேர்ட் பார்ட்டி மூலிமா, எப்படி தேர்ட் பார்ட்டி மூலிமானா ஷெல் கம்பெனிஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஷெல் கம்பெனிஸ்னால் இப்போ நம்ம ஒரு ஒரு வேற ஒரு நாட்டில் போயிட்டு நம்மளோட டைரெக்டாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணாமல் வேற ஒருத்தவங்கள பேரில் ஒரு அவங்க நம் ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணிட்டு அந்த கம்பெனியை வச்சு அந்த அதை நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் இல்லை நம்ம நம்மளே அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது நம்மளோட ஷெல் கம்பெனி ஆயிரும். இப்போ வந்து ரோபோ வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு.
ஆமாம், நான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருமே வச்சிருந்தேன். ஸோ என்னன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த கதையை வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த செபி இதை வச்சு சொல்கிறேன். இப்போ ரூல்ஸ் வச்சிருக்காங்கல்ல, இப்போ எம்பிஏ மீம்ஸ்குள்ள ஒரு கம்பெனியாக கன்சிடர் பண்ணிட்டு இப்போ ரோபோ வந்து என்ன பண்ணுறாருன்னா ட்ரக் லாடை வந்து துபாய்க்கு அனுப்புறாரு. ஓகேவா, நீ துபாய்க்கு அனுப்பி டே நீ அங்கே ஒரு ஷெல் கம்பெனி ஆரம்பி அப்படின்றாரு. ஷெல் கம்பெனினா ஒன்றும் பெரிய இது கிடையாது, ஷெல் கம்பெனி அப்படின்றது ஆன் பேப்பரில் அது ஒரு கம்பெனி அப்படின்னு ஒரு கணக்கில் இருக்கும். அதாவது நானும் ஒரு கம்பெனி அப்படின்னு இருக்கோம், ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்போ ஒரு எம்ப்ளாயீஸோ ஏதோ இருக்க மாதிரி ஒரு வேலிடான டாக்குமெண்டேஷன் மாதிரி எதுவுமே பெருசாக அந்த கம்பெனிக்கு வந்து இருக்காது. ஆன் பேப்பரில் அது ஒரு கம்பெனி அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ரோபோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டே ட்ரக்ல டே இது மாதிரி நீ துபாயில போயிட்டு ஒரு செல் கம்பெனி ஆரம்பி அப்படின்றது. துபாய்ன்றது எந்த இடத்துல வந்து டாக்ஸ் ஃப்ரீயா இருக்குதோ அந்த மாதிரி இடத்த வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்களாம், மொரீஷியஸ் கேமன் ஐலண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இடங்களை வந்து இது பண்ணுவாங்க. இப்போ ரோபோ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எம்பிஎம் ஸ்கூல்ல வந்து ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றாரு. ஸோ இப்போ கேட் சொன்ன மாதிரி செபி வந்து ஒரு ரூல் வச்சிருக்காங்க. என்ன ரூல்னா இப்போ ரோபோ தான் அதோட ப்ரொமோட்டர் அப்படின்னு வச்சுக்குவோம், ப்ரொமோட்டர்கிட்ட வந்து 75% தான் இருக்கணும் அந்த ஷேர் ஹோல்டிங். இது வந்து மிச்ச 25% வந்து அது வந்து ஃப்ளோட்டிங்காக வச்சுருக்கணுமா, அதுதான் கணக்கு. இப்போ ரோபோ வந்து திருட்டுத்தனமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ரக் லார்டுட்டு சொல்லி ட்ரக் லார்டுக்கு காசு அனுப்பி விட்டு செல் கம்பெனிக்கு வந்து காசு அனுப்பி விட்டு நான் அந்த 25% வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க விரும்பலை. ஓகேவா, என்னோட 75%க்கு மேலே நான் ஷேரை வந்து வச்சிருக்க ஆசைப்படுறேன், ட்ரக் லாடுக்கு வந்து செல் கம்பெனியில் காசு அனுப்பி மிச்சம் இருக்க சாரையும் நீ வாங்கி வை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா 75% வந்து ரோபோட்டை இருக்கும், மிச்சம் இருக்க 25% இருக்குல்ல அதுதானே செபி ரூல் சொல்கிறாங்க, 25% ஆர் மோர் வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி வந்து நான் ப்ரொமோட்டர்ஸ்ட் இருக்கணும்னு சொல்கிறாருல. அந்த ஷேர்ல வந்து ட்ரக் லார்ட உள்ள அனுப்பி அதுல இருக்க ஷேரையும் நீ வாங்கி விடா அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன கணக்காயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் பேப்பர்ல பரவாயில்லப்பா, எம்பிஎம்எம் ஸ்கூல் வந்து செபியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி 75% ப்ரொமோட்டர் வச்சிருக்காங்க, மிச்சம் இருக்க 25% வந்து நான் ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்காங்கன்னு கணக்கு இருக்கும். ஆனா என்ன திருட்டுதல நடந்திருக்கும் அப்படின்னா, அதுல இருக்க 15% இருக்குல்ல 25%ல, அது வந்து ட்ரக் லார்டோட செல் கம்பெனின்றது எல்லாமே கடைசியில் எம்பிஎம்எம் ஸ்கூல் தானே இருக்குது. இது பண்றதுனால என்ன ஆகும்னா, மார்க்கெட் இருக்குல்ல அந்த பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிற மார்க்கெட்ல வந்து 10% தான் ஃப்ளோட்டிங்ல இருக்கும். இப்ப 10% மட்டும்தான் ஃப்ளோட்டிங்ல இருக்கிறதுனால இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குல்ல, இந்த ஷேர் வந்து சப்ளை அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி அதோட டிமாண்ட் வந்து இதாகுமா, ப்ரைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருமா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரோபோ 75% கம்பெனி மூலியமா 15% நைஸா அமைக்கிட்டாரு, மிச்சம் இருக்க 10% வந்து இருக்கப்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்றப்ப ஆப்வியஸ்லி அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறும், டிமாண்ட் பயங்கரமா இருக்கும் மார்க்கெட்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட இதை வந்து நீங்க கிராஃப் பாத்தீங்கன்னா தெரியும், அதானியோட ஷேர்ஸோட கிராஃப் பாத்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் இப்படிதான் அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி ஏத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் இந்த என்டையர் இதோட இது, இந்த ஸ்டாக் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்களே. மேனிப்புலேட் பண்ணா மட்டும் பரவாயில்ல, இப்ப இந்த மேனிப்புலேட்டட் ஷேரை வச்சு என்ன பண்றாங்களா, ஷேரை வந்து பிளெட்ச் பண்றாங்க. ஸோ பிளெட்ச் பண்றப்ப பேங்க்ட போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க பாரு என்னோட ஷேர் வந்து இவ்வளவு இதுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ஸோ என்னோட வேல்யூ வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்க கடன் வாங்குவாங்க. ஸோ இதுல என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியல, ஒரு பெரிய ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்குல்ல, ஒரு செல் கம்பெனி ட்ரக்லாட வந்து துபாய்க்கு அனுப்பி ஒரு செல் கம்பெனி கிரியேட் பண்ணி 15% வந்து கமக்கமா இந்த பக்கம் நான் அமைக்கிட்டு என்னோட சப்ளையை குறைச்சு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி டிமாண்டை இது பண்ணிட்டு அதை பிளெட்ச் பண்ணி நான் வந்து கடன் வாங்குறேன் பேங்க்ல இருந்து. ஸோ இதை தான் அவங்க சொல்றது.
இப்ப இன்னொன்று சொல்றேன், இன்னொரு கால்குலேஷன் சொல்றேன், இது வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை வச்சு நான் போட்ட கால்குலேஷன் சரிங்களா. ஸோ ஓவராலாக 7 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு சரிங்களா, அதுல ட்ரேட் ஆகிற அந்த ஸ்டாக்ஸோட அளவை வந்து ஈச் கம்பெனிக்கு 100% எடுத்துக்கிறோம் நம்ம சரிங்களா. ஸோ இந்த ஈச் பர்சன் இப்போ 7 கம்பெனிக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க வால்யூமை 100% அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 700% ஆஃப் த வால்யூ அந்த ஷேரில் இவங்க மட்டுமே ப்ரொமோட்டர்ஸ் மட்டுமே ஹோல்டு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 504% 504.41% அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க, அவங்க மட்டுமே இது பண்ணுறாங்க. இந்த 504.41 55.96% கலெக்டிவாக எல்லா கம்பெனிக்கும் சேர்த்து இவங்க பிளெஜ் பண்ணியிருக்காங்க. பிளெட்ச் பண்ணியிருக்கதே 95.96% வந்து பிளெட்ச் பண்ணி கடனாக வாங்கியிருக்காங்க. இந்த இதை பிளெட்ச் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பாங்கன்னு நமக்கு தெரில,
அது எத்தனையோ கோடி, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ கனெக்ட் பண்ண முடியாது.
இதை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து சரி, இப்போ வந்து 500 வந்து இதில் போயிருச்சு, உங்களே ஹோல்ட் பண்ணுறாங்க சரிங்களா. அப்போ 500 - 700 504 போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 195 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 195% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் தேர் இந்த மார்க்கெட்டாக ஆக்சுவலாக பப்ளிக்கலாக ட்ரேட் பண்ணுது. அந்த 195 95.31% வந்து இவங்க ஓவராலாக இவங்களுக்கு வெளியிலேருந்து வந்திருக்க ஃபண்டு. ஸோ அந்த 95 போச்சுன்னா வெறும் 100% ஆஃப் த ஸ்டாக், எவ்வளோ 700% ஆஃப் டோட்டல் லிஸ்டிங் 7 வெறும் 100% ஆஃப் ஸ்டாக் மட்டும்தான் பப்ளிக்லி நார்மலான முறையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இப்போ இந்த இதில் எவ்வளோ பெரிய விருந்து 100% எப்படி மார்க்கெட்டை கரெக்டாக ஒரு ஃப்ளக்சுவேட்டில் மெயின்டைன் பண்ண முடியும், செபியோட இது வந்து ஏன் 25% கொடுக்குறாங்க, இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, சாரி அவங்க ஒரு இது கொடுக்குறாங்க இல்லையா 25% அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ 25%க்கு 7 இது போட்டோம் அப்படின்னா 175% வந்து இவங்க 700%ல 175% வந்து இதாகணும், இது நான் பப்ளிக்லி ஃப்ளோட் ஆகணும் ஸ்டாக். ஆனால் ஃப்ளோட் ஆகாமல் இவங்க வெறும் அந்த இதில் வந்து வெறும் 100% மட்டும்தான் இவங்க ஃப்ளோட் பண்ண விட்டுட்ருக்காங்க, மீதி எல்லாத்துக்கும் இவங்களோட இதை வச்சே இவங்க வந்து இது பண்ணுறாங்க.
ஆமாம், இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே சொல்கிறாரு. ஏன்னா இவங்க ஸ்டாக் மேனிப்புலேட் பண்ணி அது இவங்களுக்குள்ளே சுற்றி விட்டுக்கிட்டா பரவாயில்ல, இவங்க எங்கே போய் காசு வாங்குறாங்க அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்ல. இவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றது வந்து எங்க போய் வாங்குறாங்க, பேங்க்ல போய் வாங்குறாங்க, பேங்க்ல இருக்கிறது யாரு காசு, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து சொன்னாங்கன்னா அப்படின்னா லிங்க்டின்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் உட்காந்துட்டு, எல்ஐசியோட ஷேர்ஸும் டவுன் ஆச்சு கரெக்டா, பிகாஸ் தே இன்வெஸ்டட் இன் அதானி, எஸ்பிஐயும் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய தொகையை வந்து போட்டிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து கிளவரா அதானி ஸ்டாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிருக்காங்க கேட்டு. வெறும் ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த கம்பெனி மேல சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பெரும்பாலான இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸே வந்து அதானி ஸ்டாக் அவாய்ட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அதே டைம்ல எஸ்பிஐயும் எல்ஐசியும் வந்து காசை உள்ள இது பண்ணிருக்காங்க. இப்ப இதுல ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் வந்து என்னன்னா, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஒன்று பேசணும்ல ஸ்டாக் மேனிபுலேட் பண்ணி என்ன ஆயிருக்குன்னா, ஷேர் மார்க்கெட்ல உன்னோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு உன்னோட கம்பெனிக்கு, நீ அதை வந்து பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்குற. ஓகேவா? என்னன்னா இப்ப பேங்க்ல பிளட்ஜ் பண்ணாங்களே ஒரு செட் ஆஃப் ஷேர்ஸ் வச்சு இது பண்ணிருக்காங்களே, அதோட பிரைஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா அவன் கொடுத்த கடனோட இது வந்து ஈக்குவேட் ஆகாதுல்ல. இப்ப
ஆமா ஆமா, அதுதான் வந்து அதனாலதான் அவங்க வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சமயத்துல இப்ப இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், எஃபிஓல வந்து அவங்க ஒரு 20,000 கோடி எடுக்கிறாங்கன்னா, அந்த 20,000 கோடிய வச்சு அவங்க வந்து அவங்களுக்கு இருக்க அந்த கடனை இது பண்ணிடுவாங்க.
ஆமா, அதுதான் பிளானே, கேட்டா கிரீன் ஹைட்ரஜன் எனர்ஜின்னு சொல்றாங்க தெரியல.
சரிங்களா, அந்த 20,000 கோடிய வச்சு அவங்க அந்த கடனை தான் எனக்கு தெரிஞ்சு இது பண்ணுவாங்கன்னா, கேட்டா வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த அந்த கிரீன் ஹைட்ரஜன் மட்டுமே ஒன்று, அந்த அதுக்குள்ள ஒரு அயனி இருக்கிறப்போ அந்த அயனியை நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஹிண்டன்பர்க் இருக்காங்கல்ல, ஹிண்டன்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஹிண்டன்பர்க்ன்ற அவங்க பேர் வந்து காரணம் என்னன்னா, இது வந்து இதில் ஒரு எடிட்டோரியல் எழுதியிருந்தாங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1980s ஒரு ஷிப்பு ஹிண்டன்பர்க்ன்ற ஷிப்பில் வந்து ஃபயர் பிடிச்சிட்டு இருந்திருக்கு. அதுக்கு அது ஃபயர் பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா யாருக்குமே புரியல, ஏன் ஃபயர் பிடிக்குது அப்படின்னு. ஏன்னா ஆனால் அப்புறம் அதுக்கான காரணம் ஏன் கண்டுபிடிச்சா என்னென்னா, அந்த இதில் வந்து அவங்க அந்த ஹைட்ரஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஆமாம், அப்படி ஒரு ஒரு ஷிப்போட ஒரு 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 இன்சிடெண்ட் ஆயிருக்கு, ஃபயர் ஆகியிருக்கு. ஸோ அந்த ஷிப்போட பேர் ஹிண்டன்பர்க். ஸோ அந்த அது திரும்ப திரும்ப அது ஃபயர் ஆகிட்டே இருந்திருக்கு. ஆனால் அந்த ஷிப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஷிப்பில் இது பண்ணுறவங்க இந்த டைம் ஆகாது இந்த டைம் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டைம் இந்த ஹைட்ரஜனை இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஹைட்ரஜனுங்கிறது ஒரு அந்த தனியான அந்த ஒரு மாலிக்குல், அந்த சாரி அந்த அந்த ஆட்டம் அந்த எலமெண்ட்டு வந்து இட் இஸ் ஒரு ஒரு அதை ஒரு இது அது ஒரு ஃபியூவல் மாதிரியான ஆக்ட் பண்ணக்கூடிய
எரிபொருள் மாதிரின்னு அப்பதான் தெரியுது அவங்களுக்கு.
அந்த இன்சிடென்ட்ல இருந்து எடுத்தது தான், அந்த இன்சிடென்ட் வந்து நடந்த ஷிப்ல இருந்து கண்டுபிடிச்சதான் ஷிப்பு தான் ஹிண்டன்பர்க் ஷிப்பு. இந்த ஹிண்டன்பர்க் வச்சுதான் இவங்க ஹிண்டன்பர்க்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த அதானி எஃபிஓ லான்ச் பண்ணதும் அவர் சொன்ன காரணமும், நான் வந்து ஹைட்ரஜனை ஆக்சிஜன்ல இருந்து பிரிக்க போறேன், அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. ஆமா, அதை நார்மலாக ஒரு நார்மலாக ஈஸியாக பிரிச்சிட முடியாது, ஒரு எலக்ட்ரோலைட் ப்ராசஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் ஈஸியாக பிரிக்க முடியாது, ஏன்னா வந்து சம் சோர்ட் ஆஃப் அதில் பிரச்சனை இருக்குன்னாங்க. ஸோ ஆனால் வந்து ஹைட்ரஜனை மட்டும் இதில் ஆக்சிஜன் அந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எச்சோலேருந்து தனியாக பிரிக்க முடிஞ்சு அந்த ஒரு இது இருக்குல்ல, அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜீரோ எமிஷன் மாதிரியான ஒரு ஃபியூவலை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு ஜீரோ கார்பன் ஃபியூவல் வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறதான் இது. ஸோ இங்கே பாருங்க எங்க கனெக்ட் ஆயிருக்கு இது வந்து. இது வந்து ஒரு
என்னமோ இந்த தனி ஒருவன்ல சித்தார்த்த பூமியை அழிக்க வந்து மித்திரன் ஒருத்தன் பிறந்து வந்தான்ற மாதிரி
அதே மாதிரிதான் இருக்கு இதுல. சீரியஸா அவங்க அந்த அந்த இன்சிடென்ட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி இவங்க இவங்க கம்பெனிக்கு பேர் வச்சிருக்காங்க. அதே இதுல இருந்து ஆக்சுவலா அந்த இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி இவங்க உங்களுக்கு பேர் வச்சாங்களா தெரியல. அந்த இதுல இந்த ஷிப்போட பேரு ஹிண்டன்பர்க், அந்த பேரை கொண்ட ஒரு வந்து இது வந்து ஜஸ்ட் இது வந்து என்னது கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு புது தகவல், என்னடா ஒரு புது தகவல் கொடுக்கறதுன்னு
சொல்லி
இந்த ஒரு தகவல் மாதிரி.
ஆனா அவங்களும் எஃபர்ட் போட்டு ரிசர்ச் மட்டும் பண்ணல, ஷேர் பண்ணி தானே வச்சிருக்காங்க.
ஆமா ஆமா,
ஆனா அதை கான்பிடண்டா பண்ணிருக்காங்க, ஒரு டேட்டா பேக் பண்ணி அவங்க உண்மையிலேயே அந்த ஃப்ளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேட்டு. ஏன்னா உள்ள சொன்ன சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுல முக்காவாசி விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே புதுசு கிடையாது. புதுசு இந்த சென்ஸ் என்ன சொல்றோம்னா, நம்ம காமனா பேசிட்டு இருந்த ஒரு விஷயம், 2020 வரைக்கும் பாடுறா இந்த ஆள் வந்து எப்படி இருந்தானே தெரியல, 3 வருஷத்துல குரோத் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. அவங்களோட கரண்ட் ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, எல்லாமே வந்து கண்ணு முன்னாடி நம்மள்ட்ட டேட்டாவா இருந்த ஒரு விஷயம் தான். கீழே நான் போக பாத்தீங்கன்னா நியூஸ் ஆர்டிகல் ரெஃபர் பண்ணிருந்தான், எல்லாம் பிசினஸ் ஸ்டாண்டர்டு, எக்கனாமிக் டைம்ஸ், என்டிடிவி,
எல்லாத்துலயுமே வந்து இது வந்து லைட்டா ஒரு ஹிண்ட் மாதிரி வந்திருக்கு.
ஆமாமா, இது எப்படின்னா அதை நோட் பண்றா வந்து இது பண்ணி நம்ம ஆர்டிகல் எடுத்து வைப்போம்ல.
ஆமா,
இவன் தனியா அதானிக்கு மட்டும் எடுத்து ஒரு PDF மாதிரி போட்டு.
டெஃபினட்டா டெஃபினட்டா, ஆக்சுவலா நம்மளே அதானி கலெக்ட் பண்ண நியூஸ் எல்லாம் கரெக்டா ஒரு கிளப் பண்ணி ஹிண்டன்பர்க்ல கேட்டதா அப்படின்னா வாய்ப்பு இருந்திருக்கு. வாங்க உள்ள வாங்க, உங்களுக்கு ஒரு சார் தர்றோம், நல்ல டேட்டாவா வச்சிருக்காங்க. இந்த தமிழ் பேர் நியூஸ் பேப்பரா கட் பண்ணி வச்சிருக்கானா?
ஆமா, உங்களுக்கு நியூஸ் பேப்பர் பிளிப்பிங் வேணா எங்கள்கிட்டயே கேட்டிருக்கலாம், நாங்களே எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம்.
இப்ப மெயினா இத வந்து எப்படி இதை லிங்க் பண்றாங்க, இது வந்து இதான் இருக்கு அப்படின்றதுக்கான காரணங்கள் இருக்குல்ல. நம்ம சொல்லிட்டோம் இது வந்து இந்த மாதிரியான ஸ்டாக் பார்க்கிங் பண்றாங்க, ஸ்டாக் பார்க்கிங்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இவங்க வந்து ஸ்டாக் பார்க்கிங் பண்ணதுல ஒரு நாலு மேஜரான ஒரு இது இருக்கு ரோபோ. ஆமா, ஒன்னு வந்து இந்த மான்டர் ரோசா இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ்.
ஸ்டாக் பார்க்கிங்றது அதாவது அவங்க சாரே வந்து ஒரிஜினல் ஓனரே வந்து வாங்கிக்கிற மாதிரி அவன்கிட்ட விற்கிறது. இப்ப நான் வந்து கேட்டுட்டு கொடுத்து டே அதை வாங்கி வைடா இப்போதைக்கு, நான் அப்புறமேட்டு ஒன்ற திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்ற மாதிரி, கரெக்டா?
ஆமா, ஆனா வந்து அந்த ட்ரேஸ் இல்லாம பண்ணணும். நீங்க எனக்கு கொடுத்த அந்த ட்ரேஸ் இல்லாம அந்த இது பண்றதுதான் இது. ஸோ இவங்க ஓவராலா இவங்க பண்ண ஸ்டாக் மார்க் ஃபோர் சஸ்பீஷியனாக ஸ்டாக் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப. ஐ மீன் லைக் ஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர்ம் இருக்கு இல்லையா, நாலு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர்ம் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதில் இது பண்ணியிருக்காங்க. அதன் விளைவு அந்த சஸ்பீஷியஸை கண்டுபிடிச்சி தான் அவங்க வந்து இதை இதுவே பண்ணியிருந்திருக்காங்க, இதை டீகோடே பண்ணியிருந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அந்த மான்டர் ரேசா அப்படின்ற ஒரு அந்த அவங்க தான் வந்து அதுவும் அவங்க வந்து நம்பர் ஒன்னாக இவங்களோட இதில் இருக்காங்க. இல்லை மான்டர் ரோசா இன்வெஸ்ட்மெண்ட்யா, மான்டர் ரோசா இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ். இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மு கீழே அஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, அந்த அஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து அந்த எங்கே இருந்ததுன்னா மொரேஷியஸ் ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து தான் வந்திருக்கு. ஆமாம், ஸோ இவங்க எல்லாமே எதில் கலெக்டிவாக எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னா அதானியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.9, அதானி டிரான்ஸ்மிஷனில் 5.9, அதானி டோட்டல் கேஸில் 2.72%, அதானி என்டர்பிரைஸில் 1.69%, அதானி பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 1.29%. ஏன் இதை வந்து ஏன் வந்து ஒரு மொரிஷியஸில் இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் வந்து ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்வி நமக்கு வரும் இல்லை. இப்போ எப்படி நீங்கள் லிங்க் பண்ணீங்க இதை அதானியோட அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லை. நீங்கள் வாட்டுக்கு மொரிஷியஸ்லேருந்து வருது அப்படின்னா அதை வந்து இது பண்ணிட முடியுமா?
அதாவது சும்மா அடிச்சு விட்டுருக்கலாம், அங்கேருந்து வருதுன்னு சொல்லி நிப்பாட்டி இருந்தானா நம்மளும் இது வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சும்மா வருது அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் இது என்னன்னா இந்த மொரிஷியஸ், இந்த மொரிஷியஸ்லேருந்து இந்த வர்ற இந்த இது இருக்குல்ல, இந்த மான்டர் ரோசா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்லேருந்து வந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மோட சிஇஓ அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஜிட்டின் ரஜினிகாந்தா ஏதோ ஒரு மேட்டான ஒருத்தர்.
ரஜினிகாந்தா?
ஆமாம், பேர் அதாங்க போட்டிருக்கேன்.
என்னடா சொல்ற, ரஜினிகாந்த் எல்லாம் போட்டிருந்துச்சா?
ஆமாங்க, ஜட்டின் ரஜினிகாந்த் மேத்தா, ஜட்டின் ரஜினிகாந்த் மேத்தா தான். ஆமா,
ஐயோ ரஜினிக்கும் இதுல எதிர்க்கா,
அங்க இது வேற ரஜினிகாந்த்ங்க. இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இருந்து ஒரு டைமண்ட் ஃபியூஜிட்டிவ், டைமண்ட் அலிஜிடா வந்து $1 பில்லியன் ஓத்தான டைமண்ட் எடுத்துட்டு இந்தியா விட்டு வெளியே இருந்த ஒருத்தர். இவருக்கும் அதானியோட அண்ணனான வினோத் அண்ணா, வினோத் அதானி,
அவரைதான் இப்ப மெயினா பேசணும். வாங்க வாங்க.
ஆமா ஆமா, இந்த வினோத் அதானி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கே ஹீரோ.
ஆக்சுவலா வினோத் அதானி வந்து ட்ரக் லார்ட் மாதிரி, இப்ப நம்ம எக்ஸாம்பிள் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தோம்ல,
அந்த ட்ரக் லார்ட் மாதிரி தான் இங்க வந்து வினோத் அதானி. இந்த வினோத் அதானியை வந்து பாத்தீங்க அப்படின்னா வினோத் அதானியோட பொண்ணும் இவரோட பையனும் சேர்ந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ஒரு கல்யாணம் நடந்தது நடந்திருக்குல்ல, இந்த கல்யாணம் நடந்தவரோட அப்பாவோட ஃபேர்ம் தான் அந்த இது மொரிஷியஸ்ல இருந்து வந்திருக்க இந்த இது, சரிங்களா, மான்டர் ரோசா இது. அவர் தான் அந்த சேர்மேன் அண்ட் சிஇஓ. இந்த ஒரு ஃபேக்டர் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து நாங்கள் ஆமாம் ஏன் வந்து இது நாங்கள் அதானியோட அவங்க இதுலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக ஃபேமிலி ரிலேஷனே இருக்கு அவங்களுக்கு. ஸோ பேசிக்கலி வந்து இப்போ இதை வந்து ஒரு சட்டபூர்வமாக இது பண்ணாங்க அப்படின்னா ஒரே ஒரு இது மூலியமாக தான் கேட்ச் பண்ணணும் உங்களை. இந்த ஃபண்டு வந்து இந்த மான்டர் காசு இருக்காங்க இல்லையா, இவங்களோட அந்த ஃபண்டு வந்து அந்த காசு அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு
கொடுத்தா அங்கதான் பிடிக்கணும் கரெக்டா. அதாவது நீ இன்வெஸ்ட் பண்ணது தப்பு இல்ல, அதை யாரும் கேட்க போறது இல்ல, உனக்கு அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு
எங்க இருந்து சொல்லுன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ரிசர்ச்சை தான் நம்ம ஹிடன் பர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஹிடன் பர்க் பண்ணதில் இந்த மாதிரி இது இது ஒரு இது ஒன் ஆஃப் த ஸ்டாக் ஃபார்மிங் பண்ண ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் இது. இது மாதிரி இன்னும் ஒரு நாலு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் இவங்க சொல்கிறாங்க, எல்ஆர்ஆர் கேபிட்டல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இது ஓபால் இன்வெஸ்ட்மெண்ட்டு,
ஆமாம் அப்புறம் ஓபால் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த நாலுமே வந்து இவங்க அலிகேஷன் பண்ணுற இந்த ஸ்டாக் பார்க்கிங்கில் ஈடுபட்ட நாலு என்டிட்டிஸ். இதில் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா மாண்டரி கேஸ், அவங்களுக்கான தொடர்பு இப்போ இருக்குது. இந்த காசு எங்கே இருந்துச்சு வந்துச்சு அப்படின்ற கேள்வி. இவங்க ஹிண்டன்பர்க் ரிசர்ச் பண்ணதில் ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்னா அதுக்கு சில சில க்ரைட்டீரியா நாங்கள் பார்ப்போம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இது அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மோட அந்த எத்தனை அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் அது இருக்குது, அதில் எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறது, அதில் அதில் இருக்க டைரக்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த டைரக்டர்ஸ் சேர்மேன் எல்லாமே இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, அப்புறம் எம்ப்ளாயி கவுண்ட் காட்டுறது இதெல்லாம் பார்ப்பாங்களாம். ஆனால் இவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இவங்க இவங்க போய் பார்த்ததில் பாதி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் இந்த இதில் வந்து ப்ராப்பரான வெப்சைட் கூட இல்லையா, போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த அட்ரஸில் அந்த அவங்களும் கிடையாது, அந்த ஆஃபீஸே கிடையாது.
அந்த அந்த மேட்ரு சரியான கூத்து, அந்த பிடிஎஃப் ரெஞ்சில் அந்த ரிப்போர்ட்டு, அந்த வெப்சைட் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தான் சரியா, நீ எல்லாத்தோட ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காமன் பேட்டர்ன் பார்க்கலாம். என்னன்னா அந்த சர்வீசஸ் இருக்குல்ல, அவர் சர்வீசஸ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே விஷயத்த போட்டிருக்காங்கடா, 1, 2, 3 போட்டு, கிராஸ் பார்டர் ட்ரேட் விச் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ டெலிவரி ஆஃப் அ சர்வீஸ் ஃப்ரம் த டெரிட்டரி ஆஃப் ஒன் கண்ட்ரி இன்டு டெரிட்டரி ஆஃப் அதர் கண்ட்ரி, நம்பர் 2 கன்சம்ஷன் அப்ராட், திஸ் மோட் கவர் சப்ளை ஆஃப் அ சர்வீஸ் ஆஃப் ஒன் கண்ட்ரி டு த சர்வீஸ் கன்சியூமர் ஆஃப் எனி அதர் கண்ட்ரி, நம்பர் 3 கமர்ஷியல் பிரசன்ஸ் which covers services provided by a service supplier of one country in territory of any other country. இதே விஷயத்த வந்து அவங்க ஒரு 10-15 வெப்சைட்ல வந்து அப்படியே போட்டிருக்காங்க, ஒரு இது கூட மாறாம.
இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, ஒரு 13 வெப்சைட் இருக்கு சரிங்களா, இந்த ஃபாரின் ஃபண்ட் உங்களுக்கு வந்திருக்குல்ல, வெளியில இருந்து வந்த ஃபண்ட் இருக்குல்ல, இந்த 13 வெப்சைட்டும் ஒரே நாள்ல கிரியேட் பண்ணங்கற டேட் வேற, அது எப்படி திமிங்களோ,
என்ன ஒரு கோயின்சிடென்ஸ்,
என்ன ஒரு கோயின்சிடென்ஸ், 13 ஒரே நாள்ல,
நல்ல நாள் பார்த்து இது பண்ணிருப்பாங்கடா,
ஹெவி இருக்க வாய்ப்பு இருக்கு.
ஏ கோயின்சிடென்ஸ்ல ஒரே டைம்ல இவ்வளவு கம்பெனிஸ் வரக்கூடாதுன்னு ஏதா
இருக்கா, 13 ஒரே நாள்ல வரதுதான் இங்க பெரிய பிரச்சனை,
13 கம்பெனி வர்றது பிரச்சனை இல்ல, ஒரே போன் நம்பர் ஒரே அட்ரஸ் வச்சு
பிரச்சனை, ஒரே நம்பர் ஒரே போன் வர்றது வர்றதுதான் இங்க துண்டா மாட்டிக்கிட்டாப்ல. இதுல என்னோட இதுல இவங்க சில கான்வர்சேஷன் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல சில செபியோட இருக்க இன்டர்னல் இது அவங்க கிட்ட அந்த இதெல்லாம் வந்து செபியோட இன்டர்னலா இல்ல, இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ஸ் இதுல இருக்க இன்டர்னலா இருக்க ஃபார்மர் எம்ப்ளாயிஸ்ட் எல்லாம் பேசினப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் தெரிஞ்சுந்தான் இதை வந்து நாங்கள் இதை வந்து இது பண்ண மாட்றாங்க, இதை வந்து பெருசாக ஆக்ஷன் எடுக்க மாட்றாங்க, இது செபிக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க.
ஓ செபிக்கே தெரியுமா?
ஆமா, இந்த இந்த மேரியோல வர்ற கடைசி ஃபைனல் பாஸ் இருப்பார்ல, இங்கே ஃபைனல் பாஸே விதி, இங்கே ஃபைனல் பாஸே நம்ம செபி தான் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும்போது, லைக் அவங்களுக்கு எப்படி அது அலிகேஷன் மாதிரி, இவங்க இவங்க கிளைம் பண்ணுற அலிகேஷன் கிடையாது, இவங்க கோட் பண்ணுறாங்க ஒன் ஒன் ஆஃப் த இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக் பார்க்கிங் பண்ண இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மோட எம்ப்ளாயிஸ் அண்ட் ஃபார்மர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் பேசினப்போ, இது வந்து செபிக்கு தெரியாது நினைக்கிறீங்களா, செபிக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல கோட் பண்ணியிருக்காங்க. இங்க
அதுதான் சொல்றேன், இவங்க சும்மா அடிச்சு விடுறாங்கன்னா கூட நம்ம இல்ல வந்து இந்தியாவோட இதை என்னது இந்தியாவோட இமேஜ கெடுக்க வரான்னு சொல்லலாம். இவ சொன்ன சோர்ஸே வந்து நம்ம ஊர் பேப்பர் தான் எல்லாமே, பிசினஸ் ஸ்டாண்டர்டு எக்கனாமிக் டைம்ஸ் இருந்ததை கனெக்ட் பண்ணி ஒரு த்ரெட் மாதிரி போட்டிருக்கோம்.
ஆமா, பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த அவங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து போட்டிருக்காங்க, அதாவது அந்த பெனிஃபிஷியல்ஸோட பேரை வந்து கேக்குறாங்க அப்படின்னு. யா இந்த இந்த ஸ்டாக்லாம் வந்து வருது இல்லையா, உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வருது, அந்த இன்வெஸ்டர்ஸ் அந்த இன்வெஸ்டர்ஸ் யாரு, ஏன்னா வந்து இவங்க கிரியேட் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர்ம்ஸ் இல்லையா, மொரேஷியஸில் கிரியேட் பண்ண பல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்டர் தான் இருப்பாங்களாம். ஸோ டைரக்டர் தாண்டி ஒரு சிஇஓ ஒரு ஃபவுண்டர் அந்த மாதிரி இருக்கணும்ல, சேர்மன், அவங்க அவங்க வந்து கிடைக்க மாட்டாங்களாம்.
போர்டில் ஒரு 5 பேராவது இருக்கணும்.
ஆ அந்த அந்த எல்லாமே அந்த நாமினி நாமினி டைரக்டர் நாமினி அவங்களே காட்டுதான் சரிங்களா.
அப்போ வந்து
அப்படி ஆமாம் அப்படி ஒரு மேட்டர் மாட்டினதுல தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓபால் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, ஓபால், ஆமாம் ஓபால் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.9% ஆஃப் த இதை இது பண்ணுறாங்க, ரொம்ப ஓன் பண்ணியிருக்காங்க இவங்க நம்மளோட இதில். அதானியோட பவர்ல மட்டுமே இவங்க தான் லார்ஜஸ்ட் இண்டிபெண்டன்ட் இது வேற பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் வேற 4.9 which is actually என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 19% ஆஃப் த பப்ளிக் ஃப்ளோட்டிங் வேற சொல்றாங்க. ஸோ இதுல இந்த ஓபால் என்ன மேட்டர்னா, இந்த ஓபால்ல வந்து இந்த ஓபால் இது இருக்கு இல்லையா, ஓபால் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் வந்து இன்னொரு ஒரு நிறுவனம் வந்து இது பண்றாங்க, அதை எடுத்துக்கிறாங்க. அது அந்த நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் லிங்க் இன்டர்நேஷனல். ஓகேயா, சரிங்களா. இவங்க வந்து இந்த ஓபால் இதை வந்து அக்வயர் பண்ற மாதிரி பண்றாங்க. அந்த அக்வயர் பண்றதுல அந்த ட்ரஸ்ட்லிங்கோட சிஇஓ இருக்கார்ல, அவரும் ஒன் ஆஃப் த அதானி கம்பெனியோட இது போர்ட் மெம்பர்.
போட்டிருக்காங்க
இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரஸ்டிங் இருக்குல்ல, இந்த ஓபாலுங்கிறது மொரிஷியஸ் கார்பரேஷன் தான், மொரிஷியஸில் இருக்க ஒரு இதுதான். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸு, இந்த கரேபியன் ஐலாண்ட் இருக்குல்ல, கரேபியன் ஐலாண்டு, யூஏஇ, அப்புறம் வந்து சிப்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடங்கள், இந்த இடங்கள்ல இருந்தால் இவங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர்ம்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொன்று நம்ம இதில் பார்க்கணும், எப்படி இவங்களுக்கான பணம்லாம் போகுது இதில் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, எப்படி இந்த சர்க்கிள் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு லேஅவுட் ஒன்று அவங்களே கொடுத்துருந்தாங்க ரூபோ நம்ம இண்டன்பர்க்லே. இப்போதான் நம்ம வினோத் அதானி வந்து உள்ள வராரு.
ஆமா, இவரை பத்தி பேசாம போனா அந்த ரிப்போர்ட்டே இட்ஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி.
ஆமா, வினோத் அதானி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான மல்டிபிள் அதானியோட இந்த இது இருக்கு இல்லையா, மொரிஷியஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவரோட இதில் கிட்டத்தட்ட இவர் அசோசியேட் ஆகியோ இல்லை இவர் மூலியமாகவோ இவர் தெரிஞ்சவரோ பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த செல் கம்பெனிஸ்ல என்டிட்டிஸ்ல லிங்க் ஆறாங்க இல்லைங்களா. இப்ப எப்படி சொல்லணும்னா, நம்ம ட்ரக் லார்ட் சொன்னோம்ல, அந்த ட்ரக் லார்ட் இடத்துல வினோத் அதானி போட்டுங்க. ஆனா வினோத் அதானிக்கு கீழே இந்த மல்டிபிள் செல் கம்பெனிஸ் கிரியேட் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஏதாச்சும் ஒரு விதத்திலயோ
ட்ரக் லார்ட் வந்து என்ன பண்றானா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம க்ளோஸ் சர்க்கிள் வந்து நீ ஆரம்பி ஆரம்பி ஆரம்பின்னு சொல்லி இது பண்ற மாதிரி, நான் பாத்துக்கிறேன்ன்ற மாதிரி ஒரு கான்டாக்ட் க்ளோஸ் டச்சில் இருக்க மாதிரி.
அதான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வினோத் அதானி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவரோட பொண்ணை வந்து அந்த மோன்ட்ரோசாக் அப்படிங்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து டைரக்ட் லிங்க்ல இருக்காரு. இது மாதிரி டைரக்ட் லிங்க்ல இல்லாமல் கொஞ்சம் மறைமுகமாக, இப்போ டைரக்டாக ட்ரக் லார்டே வந்து இது இல்லாமல் ட்ரக் லார்டோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வச்சு சில இது மாதிரி வினோத் அதானி வந்து அவரோட அசோசியேட்ஸ் சில பேரை வச்சு இந்த மொரிஷியஸ் ஃபண்ட்ஸ் அந்த செல் கம்பெனிஸை வந்து இயக்கிக்கிட்டு இருந்திருக்காரு. சரிங்களா. ஸோ இப்போ இந்த கேஷ் ஃப்ளோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அதானியோட ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கும்ல ரோபோ, பப்ளிக் லிஸ்டட் ஆகாத.
ஆமாம், ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ரைவேட் கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸு அந்த இது எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரைவேட் இதாக இருப்பாங்க, அது அந்த வார்த்தையிலே அந்த இது இருக்குது. பப்ளிக் வந்து அதில் இன்வால்வ் ஆக முடியாது. இப்போ எம்பிஎம்எம் ஸ்கூல் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னா, ரோபோ கேட்டு ட்ரக்லாடு தான் அதோட இன்வெஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க, வெளியில இருக்க யாரையும் வந்து பெருசாக விடமாட்டாங்க. நான் இன்னைக்கு தான் எனக்கு அது தெரிஞ்சு கேட்டு, ப்ரைவேட் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, வெளியில விடணும்னு அவசியமே இல்லையா, அது எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சது.
பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் ரோபோ நம்ம வந்து
நீ ட்ரான்ஸ்பரண்டா இருந்தாகணும், மக்கள்கிட்ட காமிச்சாகணும், பிகாஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் யுவர் மணி.
ஏன்னா வந்து அது யுவர் இன்வெஸ்டிங், அதனாலதான் உங்களுக்கு இந்த இயர் ஆன் இயர் குவார்டர்லி இயர் இதெல்லாம் வந்து நீங்க டிலே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த செபில இருந்து இது வரும், நோட்டீஸ் வரும்.
ஆமா, உடனேனா.
ஆமா, ஸோ அது மாதிரி இந்த பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதானி பிரைவேட் ஆஃப் ஷோர் ட்ரஸ்ட் அண்ட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்த ட்ரஸ்ட் அண்ட் கம்பெனிஸ் மூலயமா வந்து நம்ம இந்த மொரிஷியஸில் இருக்க இந்த ஃபண்டிங் கம்பெனிஸுக்கு வந்து இது பண்ணுறது, சரிங்களா. அதுவும் டைரெக்டாக பண்ணாமல் அதுக்கு நடுவில் ஒரு மிடில் கம்பெனிஸ் ஏதாச்சும் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், அமி
எவ்வளோ இது பிளான்டாக பண்ணியிருக்காங்க ஃபார்.
ஆமாம், இந்த அமி கார்ப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ லைன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முக்கு வந்து நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஆக்சுவலாக இந்த அமிகார்ப் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணுறதுலே ஒரு கை தேர்ந்த ஆளுங்களாம், இந்த மணியை வந்து எப்படி இரிட்ரேசபிளாக வந்து ரிவால்வ் பண்ணுறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறதுலாம் அமிகார்ப் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து அதிலே கை தேர்ந்தவங்களாம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி அவங்க பல கம்பெனிஸை வச்சு மிடில் அங்கே ஒரு மிடில் கம்பெனி போட்டு அந்த கம்பெனிலேருந்து மொரிஷியஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் அந்த என்டிட்டிஸ் இருக்குல்ல அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணிடுறது. இப்போ இந்த மொரிஷியஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் செல் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதானி குரூப் லிஸ்டட் கம்பெனிஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டட் இருக்க கம்பெனியில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டாங்க. அந்த வச்ச ஸ்டாக்கு தான் ஸ்டாக் பார்க்டு. இப்போது அந்த லிஸ்டட் கம்பெனிஸ் மூலிமா ஒரு ஹை வேல்யூவேஷன் ஆஃப் கம்பெனி இது வரும் இல்லையா பணம், அந்த பணத்தை எடுத்துட்டு இவர் வந்து அதை ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு போட்டுறது. ஸோ இப்போ வந்து ப்ரைவேட் கம்பெனி இவரோட ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் ஆஃப்ஷோர் ட்ரஸ்ட் கம்பெனிஸ் இருக்குல்ல அதானியோடது, அதில் இருக்க கணக்கு வழக்கு யாருக்குமே நமக்கு தெரியாது. இப்போது இவங்க இவ அந்த சிஎஃப்ஓ சொன்னதுக்கு நீங்கள் தாராளமாக கேஸ் போடுங்க, நீங்கள் யூஎஸ் சட்டப்படி கேஸ் போட்டீங்க அப்படின்னா நான் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ண கேட்பேன், அப்போ நீங்கள் ப்ரைவேட்டில் உள்ள என்னென்ன பண்ணீங்கன்னு தெரிய வந்துடும் அப்படின்ட்டாரு.
அதை கடைசியாக பேசலான் இருந்தேன், பேசுவோம் அதை பற்றி.
ஸோ இதுதான் வந்து இந்த பணம் எப்படி உள்ளே போய் எப்படி மறையுது அப்படின்றது. வினோத் அதானியோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே இயங்குற இந்த மாருதி அந்த மொரிஷியஸ்ல இருக்க இன்வெஸ்டர் ஃபார்ம்ஸ் பிளஸ் செல் கம்பெனிஸ்
மெயின் அலிகேஷனும் வச்சாங்க கேட்டு இவர் மேல என்னன்னா மணி லாண்டரிங் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க சொன்னது இருக்குல்ல,
இப்ப நான் சொன்னல அந்த பிரைவேட் கம்பெனில இருந்து இங்க போகுது இல்ல மொரிஷியஸ் ஃபண்டுக்கு, இதுக்கு நடுவில் ஒரு மிடில் ஒரு கம்பெனி வந்து இங்க இருக்க பணத்தை அங்கிருந்து மாத்தி கொண்டு போறாங்கல்ல. இந்த பிரைவேட் ஃபார்ம்ஸ் இருக்காங்கல்ல ரொம்ப, இவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க எங்க மணி போடுறாங்கன்றது நமக்கு தெரியாது. அதனாலதான் இந்த ஏரியா
இருக்க எல்லாமே வந்து இது இப்ப ட்ரக் லார்ட் வந்து எம்பிஎம் ஸ்கூல் செல் கம்பெனி துபாயில ஆரம்பிச்சு என்ன பண்றான்றது இந்தியன் இன்வெஸ்டருக்கு தெரியாது.
ஆமா, ஏன்னா அவங்க லிஸ்ட் ஆகல, அவங்க தெரிஞ்சுக்க இதுவும் இல்ல. சோ அது மாதிரி ஆமா இந்த பிரைவேட் கம்பெனிஸ் அதானியோட பிரைவேட் கம்பெனிஸ் எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அது மாதிரியான மேட்டர் எதுவுமே நமக்கு தெரியாது. சோ அதனால இப்போ அந்த தெரியாதனால என்ன ஆகுதுன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்றது எந்த கம்பெனியா இருந்தாலும் நமக்கு தெரியாது. அந்த கம்பெனியோட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம், அமிகார்ப்புங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க கோட் பண்ணதில்ல. ஸோ அந்த மாதிரியான கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி இந்த மொரிஷியஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் செல் என்டிட்டிஸ் போற பணம் இருக்குல்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு பணம் வந்து வேனிஷ் ஆகுறது தெரியும். எந்த இடம்னா இந்த கரெக்டா அந்த அதானியோட பிரைவேட் அண்ட் ஆஃப்ஷோர் கம்பெனிஸ்ல இருந்து இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முக்கு போற இடத்துல பணம் மறைஞ்சிருது. இங்கே லிஸ்டட் கம்பெனிஸில் இருந்து திரும்ப மெய் அந்த அதானியோட ப்ரைவேட் அண்ட் ஆஃப்ஷோர் கம்பெனி வர்றப்போ எவ்வளோ பணம் உள்ளேருந்து வெளியே வருதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளே போகிற பணம் அந்த இருக்குல்ல, ஒரு பணம் உள்ளே போய் அது வெளியே வர்றப்போ லிஸ்டட் கம்பெனி மூலிமா வெளியே வர்றப்போ அது மணி லாண்டர் ஆகி பியூர் மணியாக வந்துடுது. இதுதான் மணி லாண்ட்ரிங் பண்ணுறது. இவங்க வந்து எப்படி பண்ணாங்கன்னா மணி லாண்ட்ரிங்கிறது எப்படி, எப்பவுமே மணி லாண்ட்ரிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இல்லீகல் அமௌண்ட்டோ இருக்குல்ல ஒரு தவறான வழியில் வந்த அமௌண்ட்டை ஒரு சரியான வழிக்குள்ளே திணிச்சு திரும்ப வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு கரெக்டான பணமாக மாறிடும். இதுதான் மணி லாண்ட்ரிங் கான்செப்ட். ஆனால் இவங்க வந்து ஃபியூஷன் மணி லாண்ட்ரிங்கை எடுத்து சாரி மணி லாண்ட்ரிங் பண்ணுறத வந்து லிஸ்டட் கம்பெனிஸுக்குள்ளே உள்ளே போட்டு லிஸ்டட் கம்பெனிஸோட ஸ்டாக் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி இவங்க கம்பெனியோட அந்த டெப்ட் இருக்குல்ல அந்த பேலன்ஸ் ஷீட்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இவங்க ஒன் ஆஃப் த வேல்யூவஸ்ட் கம்பெனி ஆகி வேர்ல்டில் செகண்ட் பணக்காரராக ஆகிட்டாரு. ஸ்டாக்கெல்லாம் மேனிபுலேட் பண்ணி இவர் வந்து ஒரு கல்லையில ரெண்டு மாங்கு அடிச்சிருக்காரு. ரோவோதான்
சொல்றேன், இவர் எவ்வளவு பெரிய மூளை பாருங்க. ஒரு சைடு வந்து அதாவது செபியோட ரூல்ஸ் படி அந்த 25% ஃப்ளோட்டிங் இருக்குல்ல அதையும் நான் இது பண்ணணும், அதே டைம்ல வந்து இந்த பக்கம் மணியை பம்ப் பண்ணி என் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாதான் நான் பிளச் பண்ணி லோன் வாங்க முடியும் பேங்க்ல. ஒரே கல ரெண்டு மாங்க கிடையாது, மூணு மாங்க இல்ல.
ஆமா மூணு மாங்க சொல்ல போனா இவர் ஒரு இலூஷனாவே பில்ட் பண்ணி அவரோட டெரிட்டரியே இது பண்றாரு. இல்லாத பணத்தை இருக்க மாதிரி ஆக்கி ஒரு சர்க்குலேஷனுக்குள்ள உள்ள விட்டு அதோட வேல்யூவேஷன் அதிகமாக்கி ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் அதிகமாக்கி காட்டி நீ சொன்னா நம்ம அப்படிங்கிற நம்ம சொன்னோம் நான் இருக்குங்களா நானே நம்ம நோட் பண்றேன் இல்லையோ சொல்லியிருப்பேன். அதானி கிரீனோட ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் 14 ரூபாய்க்கு பார்த்தேங்க, 2 வருஷத்துக்கு 18 ரூபாய்க்கு நம்ம பார்த்தேன்னு சொல்லியிருப்பேன்.
20 ரூபா 30 ரூபா அது மாதிரி இருந்திருக்கும் வந்த புதுசுல
தான் நோட் பண்ற ஏர்லி ஸ்டேஜ்லயோ இல்லை இப்ப மிடில்லையோ சொன்னேன் அதானியோட கிரீனோட ஸ்டாக் இந்த இதுல இருந்துச்சுங்க நான் வாங்கியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன்னு சொன்னேன். இல்ல இல்லை வாங்கலன்ற மாதிரிதான் இருக்கு இப்போ.
இல்ல இது இன்னொன்னு, இப்ப இப்போ ஒரு மார்க்கெட் கேபிட்டல வைப் பண்ணிருக்கு, இப்ப 2 நாள் லீவ்ல சாட்டர்டே சண்டே மார்க்கெட்ஸ் வந்து எங்க அதுல,
இதுக்கப்புறம் மண்டே நாளைக்கு இருக்கு.
நாளைக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு
சொல்லிட்டு நாளைக்கு அப்படின்றதுதான் நாளைக்கு தான் ஆக்சுவலா தெரியும். நம்ம இப்ப ரெக்கார்ட் பண்றது சண்டே.
ஆமா இதை வந்து நோட் பண்றல அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
நம்ம வந்து இதோட ஆப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அடுத்த வர நோட் பண்ணுறதுல கூட பேசுவோம் இது என்ன ஆயிருக்கு மண்டே மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ரொம்ப டவுன் ஆயிருச்சு. ரொம்ப இது மட்டும் இல்லை, இவங்களோட லிஸ்டட் கம்பெனிஸோட வேல்யூ மட்டும் இல்லை, இவங்க அக்வயர் பண்ண கம்பெனிஸ் இருக்குல்ல, அம்புஜம் சிமெண்ட்ஸ், ஏசிசி, என்டிடிவி,
யாருமே சேர்த்து இழுத்து விட்டானு கீழே பாவம். அவனுக்கு நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற
என்ன பாஸ், உங்களை நம்பி வந்தா நீங்க
என்டிடிவி சார்லாம் கீழே வந்துருச்சு. அவங்க தொட்ட இடம் இருக்குல்ல, எல்லாத்தையும் இது பண்ணாங்களே, எல்லாருமே வந்து தெருவுக்கு இழுத்துட்டு கடைசியில. இவங்க அக்வயர் பண்ண கம்பெனிஸ் ஆகட்டும், ஏசிசி சிமெண்ட்ஸ் அந்த இது எல்லாம், அதே மாதிரி என்டிடிவி சார்ஸுமே கீழே வந்துச்சுன்னா எல்ஐசிலே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கல அவங்க இன்வெஸ்ட் பண்ண கம்பெனின்றதுனால.
இப்ப எனக்கு என்ன ஒரு பயம்னா ரோபோ, அதானிங்கிற ஒரு ரொம்ப பெரிய ஆளு ரோபோ, நம்ம வந்து இந்தியன் எக்கனாமியில அம்பானி அண்ட் அதானி அவங்களோட வைட்டல் ரோல் எந்த அளவுக்கு ரோல்னா, தே மேனேஜ் எக்கனாமி டு த லெவல்,
அதாவது அவங்க அடி வாங்கினா இந்தியன் எக்கானமியே அடி வாங்கின மாதிரி,
அவங்க அடி வாங்கினா இந்தியன் எக்கனாமியில கடைக்குள்ள இருக்கவங்களோட வாழ்வாதாரம் அடி வாங்கிடும்.
ஏன்னா கொடுத்தது யாரு காசு, நம்ம காசு தானே போனதெல்லாம், அவங்க ஒன்னும் ஓனா வெல்த் ஜென்ரேட் பண்ணல யாரும்.
இவங்க பாருங்கண்ண, இவங்களோட இன்னொரு அலிகேஷன் என்ன வருது அப்படின்னா, 22 போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அதானி குரூப்ஸ்ல, அதுல 18 போர்ட் மெம்பர்ஸ் வந்து ஃபேமிலி, 8 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான்.
இதுல வச்ச அலிகேஷன் என்னன்னா, 8 எனக்கு அது ஓகேன்னு இருந்துச்சு அந்த நியூஸ், சரியா 8 out of 22 வந்து அதானி ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்ச அலிகேஷன்ஸ் இருக்குல்ல. இவங்க வந்து டைமண்ட் ட்ரேடிங் ஸ்கேம்ல வந்து 2004 வந்து மாட்டினவங்க, செபியே வந்து தேவ் அக்செப்டடிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு கான்ஸ்பிரசி வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கோட் பண்ணியிருந்தாங்க. அப்ப இவ்வளவு ஓப்பனா, அதாவது இப்ப ஹிண்டன்பர்க் வந்து ரிசர்ச் பண்ணி சொன்ன இது வந்து ரொம்ப கம்மியான டேட்டா கேட்டு அதுலயே சொல்லியிருப்பாங்க. 3 டைப் ஆஃப் டேட்டா வந்து இந்த ரிப்போர்ட்ல இருக்கும். ஒன்னு வந்து நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி சொன்ன ஒரு டேட்டா, இன்னொன்னு வந்து ஆல்ரெடி பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா ஒன்று இருக்குல்ல, நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல,
அதுலயே ஸ்டார்டிங்லயே சொல்றாங்க நாங்க இன்வெஸ்ட் பண்ணதை கூட நீங்க எடுக்கலனாலும் பரவாயில்லையே, ஆனா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல 2 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன்.
நல்ல வேலை கேட்டு கரெக்டான ஒரு இதுக்கு வந்தீங்க. இவங்க வச்ச செகண்ட் பிக்கஸ்ட் அலிகேஷன் வந்து என்ன அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃப்ராடு. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசணும் வந்து ஸ்டாக் மேனிபுலேஷன் பத்தி பேசணும்ல, ஸோ அதே மாதிரி ரெண்டாவது பெரிய அலிகேஷன் இவங்க என்ன சொன்னது என்னன்னா, இவங்க அக்கவுண்டிங்ல வந்து ஃப்ராட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அக்கவுண்டிங் ஃப்ராட்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, வரவு செலவு, ப்ராஃபிட் லாஸு, எனக்கு டெட் எவ்வளோ இருக்குது, ரெவன்யூ எவ்வளோ வந்துச்சு, அது மாதிரி சில இது இருக்கும்ல, அசட்டு இன்வென்ட்ரி எல்லாமே இருக்கும்ல, இதையே வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க அவங்க ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஆல்ரெடி இது ஏதோ ஒரு காமனான விஷயம் மாதிரி நடந்துட்டுருக்கு போல. சத்தியமில் நடந்த ஸ்கேண்டலும் இதே தான் நடந்துச்சு, லீமன் பிரதர்ஸோட ஸ்கேண்டல் இருக்குல்ல, இது ரெண்டுலயுமே நடந்தது வந்து அக்கவுண்டிங் ஃப்ராடு தான். இவங்க இவ்வளவு நேரம் பேசுனது கூட நம்ம இவங்க டேட்டா பாயிண்ட் இல்லாம பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல. ஆனா அடுத்து வந்து அடிச்ச இடம் வந்து சரியான இடம், இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குல்ல. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா ஒன்றும் பெரிய இது இல்லை, அது வந்து ஒரு செட் ஆஃப் ரேஷியோஸ் வந்து இருக்குது. ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு மாதிரி சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கா அண்டர் வேல்யூடாக இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கான சில மெட்ரிக்ஸ் வந்து இருக்குது. இதை எதை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னா, ஒன்று கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வச்சு பார்ப்பாங்க, அது வந்து நம்ம மைக்ரோ ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது கம்பெனியோட அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. இன்னொன்று வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது. இப்போ வந்து க்ரீன் எனர்ஜி, இப்போ சோலார் அதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ 2023 ஒரு கம்பெனி வந்து வருது, இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற டிசிஷன் வச்சு டெசிஷன் வந்து ரெண்டு இதை வச்சு நான் எடுக்கலாம். ஒன்று ஓகே, இதுதான் டிமாண்டு, ஆல்ரெடி இவி வெஹிக்கிள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் க்ரீன் எனர்ஜி நோக்கி நம்ம போகிறோம், இருக்க ஃபாசில் ஃபியூல் வந்து டிப்ளீட் ஆக போகுது, அப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ற ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர் நம்ம கண்ணுக்கு வரும். இன்னொன்று மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர் வந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ், இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க, ரெவன்யூ சூப்பராக இருக்குது, ப்ராஃபிட் இவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி சொல்லுங்க கேட்டு, என்னென்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ற ரிப்போர்ட்டில்.
ஸோ மெயினாக வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இவங்க வந்து இந்த கரண்ட் ரேஷியோ ஒன்று பாடுறாங்க ரொம்ப. ஸோ இந்த கரண்ட் ரேஷியோனா என்னென்னா,
மார்க்கில் படித்தது எனக்கு அப்போ தான் சிரிப்பு வந்துச்சு, ஐயோ நம்ம சார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரே அப்பயே ஒழுங்காக பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கரண்ட் ரேஷியோன்றது கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ், இதுதான் ஃபார்முலா.
ஸோ ஆக்சுவலாக இதான் வந்து என்னென்னா, மெயினாக வந்து இது வந்து பேசிக்கா ஒரு 1 மேல இருக்கணும் ரொம்ப, 1.5 மேல இருக்கணும்பாங்க. லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு 1.9ன்றாங்க.
அவங்களே ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க கரெக்டா, அதானியோட கம்பெனிக்கு ஏத்த மாதிரி.
ஆமா, இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஒரு ஒரு இதுக்கு மாறும், எல்லாம் மாறும், ஆனா ஒரு ஆவரேஜா ஒரு லிஸ்டட் கம்பெனிக்கு அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மேல இருக்கணும்ன்றாங்க இவங்க. ஆமா, லிஸ்டா இருக்க கம்பெனில 7-5 கம்பெனிக்கு 1 கீழே. அப்ப வந்து இது என்ன காட்டுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஏழுல அஞ்சு கம்பெனிக்கு ஒன்று கீழே அப்படின்னா அது லிஸ்டாக இருக்க வேல்யூ வந்து தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகவே கூடாது இப்படி இப்படி இருக்க கம்பெனிக்கு. அப்போ ஏன் வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகுது? அப்போ அங்கே ஏதோ ஒரு மேனிபுலேஷன் நடக்குது. இன்னொரு என்னென்னா நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ அப்படின்றாங்க. நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ என்னென்னா ரொம்ப அதே மாதிரி லிஸ்டாக இருக்க அஞ்சில் ஏழு கம்பெனிக்கு இன்கம் கம்பெனிலேருந்து வெளியே போகிற கேஷ் இருக்குல்ல, கம்பெனிலேருந்து வெளியே போகிற கேஷ் அதிகமாக இருக்குது, உள்ள இன்கம் வர்ற கேஷ் கம்மியாக இருக்குது.
ஓஹோ இதுவரையா? ஓகே ஓகே. ஆமாம் அந்த கரண்ட் ரேஷியோ பற்றி நானும் பார்த்தேன் கேட்டதா, 5 out of 7 கம்பெனிஸ் இருக்குன்னு சொன்னாங்களே. ஸோ ஆக்சுவலாக நான் சிம்பிளாக அது என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 10 lakhs வந்து அசட் இருக்குன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு இருக்குல்ல, வர வேண்டிய காசு 10 லட்சம், போக வேண்டிய நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் அந்த இதெல்லாம் நீங்கள் அடைக்க வேண்டியது இருக்கும்ல, அதெல்லாம் அதுவும் 10 லட்சம் அப்படின்னா அது வந்து ரேஷியோ 1 அப்படின்னு வரும். அதை கேட் சொன்ன மாதிரி நல்ல ரேஷியோ வந்து 1.5 to 2 வரைக்கும் இருந்தால் நல்ல ரேஷியோ. ஆக்சுவலாக நான் ஜொமேட்டோ நைக்காவுக்கு சும்மா பார்த்தேன் கேட்டு, இந்த கரண்ட் ரேஷியோ வந்து சரி அதானிக்கு வந்து இப்படி சொல்றாங்களே பிலோ 1 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஜொமேட்டோ வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி கிடையாது, ஆனா ஜொமேட்டோட கரண்ட் ரேஷியோ இருக்குல்ல, ஜொமேட்டோட கரண்ட் ரேஷியோ வந்து 1.71 ஓகேவா. அதே மாதிரி நைக்காவோட கரண்ட் ரேஷியோ வந்து ஆக்சுவலா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க கேட்டு. போன வருஷம் இருந்தது வந்து 1.39, இந்த வருஷம் அவங்களோட கரண்ட் ரேஷியோ வந்து 2.
இவங்க ஜொமேட்டோ இருக்காங்கல்ல அவங்களுமே அவங்களோட அந்த வேல்யூவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான, அவங்களோட ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் முடியாம இருக்க ஒரு ஃபார்ம் வந்து கரண்ட் ரேஷியோ வந்து அவங்க அவங்களோட அந்த ஃபண்டிங் மூலமா அக்வயர் பண்றதுனால தானே அவங்களுக்கு நடக்குது.
எனக்கு இப்ப என்ன ஒரு சந்தேகம்னா, நைக்காவுக்கு வந்து கரண்ட் ரேஷியோ 2 இருக்கு சரியா, ஆனா அதனால நைக்காவோட ஷேர் ஒன்றும் பயங்கரமா ஸ்பைக் அடிக்கல. அதே இது நீ அதான இதுக்கு எடுத்துட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு பாரு, நீ பிலோ 1 ஒரு கணக்கு சொல்றீல. அதாவது எனக்கு வரதே வந்து ஒரு 50,000 தான் வருது ஓகேவா, கரண்ட் அசெட் வந்து எனக்கு 50,000 தான் இருக்கு, ஆனா லயபிலிட்டி வந்து 1 லட்சம் இருக்கு அப்படின்னா அது ஒரு 50,000 டெபிசிட்டா இருக்குல்ல அந்த இடத்துல. அதுதான் வந்து அதானிக்கு பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து இவ்வளவு ஸ்டாக்கோட மார்க்கெட் வேல்யூ வந்து இவ்வளவு ஹையா வச்சிருக்காங்க.
ஏன் வச்சிருக்க முடியுதுன்னா அவங்க போய் அங்க ஸ்டாக் பார்க் பண்ணிருக்காங்க அவங்களோட மொரிஷியஸ் செல் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ஸ் மூலமா
அந்த ஃப்ளோட்டிங் இது.
ஆமா அந்த ஃபண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு மேட்டர் ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த ஃபண்ட் இருக்குல்ல அது ஒண்ணு இது பண்ணும். ஃபண்ட்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படின்னா அதோட வேலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அவங்க இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் ஒதுக்குவாங்க. அந்த ஃபண்டு வந்து எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் அந்த அவங்க ஒதுக்குற ஃபண்டு எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் வச்சுருக்கேன்னா, இப்போ நான் வந்து ஒரு 1,000 ரூபா வந்து ஒதுக்கியிருக்கேன் ஃபண்ட், ஒரு ஃபண்டாக ஒதுக்கியிருக்கேன். இந்த ஃபண்ட் என்ன ஃபண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் க்ரீன் எனர்ஜி ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் அப்படின்னா, இந்த 1,000 ரூபாயை நான் கொண்டு போய் ஒரே பண்ணில் கம்பெனியில் போட மாட்டேன். என்னோட இந்த ஃபண்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா அதில் ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இருக்கும்.
அந்த போர்ட்ஃபோலியோன்றதே அந்த டைவர்ஸாக இருக்கிறது தான், ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியில் இது பண்ணாமல் இதில் இவ்வளவு இதில் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரே ஒரு கம்பெனியில் இல்லாமல் பல கம்பெனியில் இருக்கும். க்ரீன் எனர்ஜிக்குன்னு சொல்லிட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் வச்சிருக்கேன், இந்த வருஷம் நம்ம க்ரீன் எனர்ஜியில் வந்து 1,000 rupees இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 200 வந்து ஒரு கம்பெனிக்கும், ஒரு கம்பெனிக்கு 300, ஒரு கம்பெனிக்கு 400 அப்படி போடுவேன் சரிங்களா. இவங்க இவங்களுக்கு வந்திருக்க சில இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வந்து 90% ஆஃப் த ஃபண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே
ஒரு ஷேரோட ஏர்னிங் இருக்குல்ல அந்த இதோட ஃபார்முலா இல்லைன்னா அவங்க ஜென்ரேட் பண்ண ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் லிஸ்டட் பை த கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு ரேஷியோன்னு சொன்னாங்க. அதுலயுமே எவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு ரேஷியோ என்னன்னா பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ பிஎஸ் ரேஷியோ, அதாவது அவங்க என்டையர் ஷேரோட பிரைஸ் இருக்குல்ல அதோட டோட்டல் சம் டிவைடட் பை ரெவன்யூ ஓகேவா. அது வந்து நான் சரி நீங்க அதானிக்கு வந்து இவ்வளவு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்களே மற்ற கம்பெனிஸ்க்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தேன் கேட்டு, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அமேசான் இருக்குல்ல, அமேசான் வந்து 2003 நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிரைஸ் டு சேல் ரேஷியோ வந்து அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குல்ல, அதாவது நியூமரேட்டர்ல இருக்க வேல்யூ, சம் பிரைஸ் ஆஃப் ஆல் தி ஷேர்ஸ் வந்து 7.3 பில்லியன், ஓகேவா? ஆனா அவங்க எடுத்த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 3.9 பில்லியன் தான், இதை வச்சு இது பண்ணது. சோ நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் டு சேல் ரேஷியோ வந்து 1.8 பில்லியன் இருக்குல்ல. 1999 வந்து அமேசானோட பிரைஸ் டு சேல் ரேஷியோ வந்து 40 இருந்துச்சான், ஓகேவா? அது ஹையா இருக்கிறது தப்பு இல்ல. ஒரு நல்ல ஒரு கம்பெனியா இருந்தா என்ன பண்ணணும்னா அது எஃபிஷியன்டா இது பண்ணி கீழே கொண்டு வரணுமா கேட்டு. சோ 1999 பிரைஸ் டு சேல் ரேஷியோ அமேசானுக்கு 40 இருந்தது, குறைச்சு நீங்க 1.8 கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் வந்து அந்த எஃபிஷியன்சின்னு சொல்றாங்கல்ல, இது மாதிரிதான் இருக்கணுமா? இவங்களுக்கு வந்து சுத்தமா அந்த இதே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ரேஷியோஸ் எல்லாம் இருக்குல்ல, மத்தது கூட இப்ப நீ அடிச்சு விடலாம். நீ வெப்சைட் வந்து ஒரே பேர்ல வச்சிருக்க, வினோத் மேத்தா வந்து உன்னோட அண்ணன் தானே, அவரை வச்சு இது பண்றேன்னு சொல்லலாம். பட் பினான்சியல் இதுல கரண்ட் ரேஷியோ அந்த இதெல்லாம் பாக்குறப்போ உன்னோட இது தெரிஞ்சிருச்சுல, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல. ஆமா, இது சோகமான விஷயம் என்னன்னா இது ஆல்ரெடி நம்ம கண்ணு முன்னாடி இருந்ததுகிட்ட தான். அவன் புதுசா எதுவும் வானத்துல இருந்து குச்சிட்டு வந்து ஒரு ஃபார்முலா வச்செல்லாம் எதுவுமே சொல்லல, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் அவன் கம்பைல் பண்ணி கொடுத்துருந்தான் சில இதெல்லாம்.
டெஃபினட்டா இது எல்லாமே அதான் சொல்றேன், இது வந்து இது எப்படி தெரியாம இருக்கும்? ஒரு டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ கூட பார்க்க மாட்டீங்க நீங்க, ஒரு டெப்ட் டு அசட் ரேஷியோ கூட நீங்க வந்து இது பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம கேட்கறவங்களுக்கு என்ன ரேஷியோலாம் உங்களுக்கு புதுசா இருக்கும். நீங்க வேணா அது நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க ஃபினான்சியல் ரேஷியோ அனாலிசிஸ்ன்னு போட்டு நீங்க தனியா போய் படிங்க. இந்த பாட்காஸ்ட் நம்மளால ஃபுல்லா இது பண்ண முடியாது, வேணா ஒரு
கூகுள்ல போட்டாலே வரும், அது பெரிய இந்த ஃபார்முலாலாம் கிடையாது,
அது நார்மலான இது ஃபார்முலா தான். நீங்க அதை ஃபினான்சியல் ரேஷியோ அனாலிசிஸ்ன்னு போட்டீங்க அப்படின்னா வரும், யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் படிங்க. ஆனால் நம்ம இப்போ சொன்ன சில ரேஷியோஸ்லாம் என்ன மீன் பண்ண எதை கோட் பண்ணுறக்கா சொன்னோம் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் த ஹிண்டன்பர்க் ரிசர்ச், ஹிண்டன்பர்க்ஸ் ஓன் சோர்ஸ் ஆஃப் ரிசர்ச் தாண்டி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ண பேசிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் இந்த இதுவும் வந்து இதாக இருக்குது, அதுவே வந்து இதாக இருக்குது இதில் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு இது. இது இதுக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல ரோபோ, அதுல ஒரு டினையல் மட்டும், அதுல வெறும் நாங்க வந்து ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லாம நீங்க எப்படி இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஒரு ஹிண்டன்பர்க் மேல கோவம் தான் போட்டாங்களே தவிர, ஹிண்டன்பர்க் சொன்னதை வந்து ஒரு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்களால
ரிப்போர்ட்டோட பியூட்டியே என்னன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு 88 கேள்வி கேட்டாங்க பாருங்க. வெறும் ரிப்போர்ட் விட்டுறது பாருங்க ஏமாத்திருக்கான்னு சொல்லியிருந்தா இதாக இருந்திருக்கும். நாங்க வந்து அதானிக்கு ஒரு சான்ஸ் தரோம், நாங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நாங்கள் 88 கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 88 கேள்வி வந்து அவர் கேட்டிருப்போம் ஹிண்டன்பர்க்ல. சோ வந்து நான் வந்து இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம நோட் பண்ற டிஸ்கஸ் பண்ணிருப்பேன் யாருக்கா, ஒரு செலிபிரிட்டி வச்சு ஒரு கிரைசிஸ் நடந்துச்சுன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸ்டெப் 1 அவங்க எடுத்தது வந்து குரூப் சிஎஃப்ஓ இருக்கார்ல அவர் வந்து பேசினார்ல, ஆனா அவர் பேசினது வந்து டோட்டலி ஒரு பேஸ்லெஸ் ஆன இது மாதிரி. ஒருத்தன் டேட்டா பாயிண்ட் வச்சு உங்களை அடிக்கிறான், சரியா? இது பிரச்சனை இருக்கு, வெப்சைட்ல ஒரே பேர் இருக்கு, நீ பண்ண கம்பெனி இது செல் கம்பெனி இதுன்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான், உங்க ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இவ்வளவு இதா இருக்கு, நீங்க மார்க்கெட் பிரைஸ் ரிக் பண்ணி இது பண்றீங்கன்னு சொல்றான். ஒரே வார்த்தையில வந்து த அலிகேஷன்ஸ் ஆர் பேஸ்லெஸ், ஹிண்டன்பர்க் வந்து அதாவது இந்தியாவை ஒரு டிஃபென்ஸா வச்சுக்கிட்டாங்க கேட்ட, அதை சொல்றேன். நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா அதானியோட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ வந்திருக்கும், அதெல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கிரீன் மேட் போட்டு பின்னாடி எடுத்திருப்பாங்க சம்திங், அது வந்து ரொம்ப பாஷான ஒரு இது மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, ஓகேவா? கம்பெனிக்கு வந்து ஒரு கிரைசிஸ் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு சிஎஃப்ஓ நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி இந்தியா கொடி இருக்கும் அப்படியே. எதுக்கு அது? அதான் கேக்குறேன், இப்ப அது இந்தியா கொடியை வச்சு நீங்க என்ன இன்டிகிரேஷன் இது பண்றீங்களா, இல்ல நாங்க ட்ரூவா ஹானஸ்டா பிசினஸ் பண்ணிருக்கோம் சொல்றீங்களா, இல்ல இந்தியான்ற இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க இது பண்ணலாம், நீங்க என்ன மீன் பண்ணி அந்த கொடி அங்க வந்துச்சு?
அது எதுக்குன்னா வந்து இந்தியன்ஸ் ஆர் இந்தியாக்கு எகேன்ஸ்டா இது பண்ற மாதிரி அந்த கொடியை மொதல் அவர் இங்க வைக்கவே கூடாது. அவர் என்ன,
அது என்ன யூஎன் கவுன்சில் மீட்டிங், அதான் கேட்க வந்தேன்.
அது என்ன, நீங்க என்ன ஒரு பொலிட்டிக்கல் இது, நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்றதா நீங்க வந்து டபக்குன்னு போயிட்டு கொடியை எடுத்து வச்சிருக்கீங்க.
அவரு இன்னொன்னு பண்ணிருக்கலாம், செல் கம்பெனிஸோட பிளாக்ஸையும் சேர்த்து அப்படியே சைட்ல வச்சிருக்கலாம் லெஃப்ட் ரைட்ல அப்படியே.
அது அதை பண்றதுக்கு புரியாம நீங்க அந்த செல் கம்பெனிஸோட அந்த பெனிஃபிஷியல்ங்கிற பேர்ல எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் அப்படியே எண்ட்ல வந்து எல்லாரும் அப்படியே வீடியோக்குள்ள வர்ற மாதிரி வச்சிருந்துருக்கலாம்.
இதுல சோகம் என்ன தெரியுமா, இந்த சிஎஃப்ஓ வந்து பேசினார்ல அவருக்கே இந்த விஷயம் நடக்கிறதெல்லாம் தெரியாம கூட இருக்கலாம்.
இப்ப இருக்கு இதுல இதுல இன்னொரு மேட்டர் ஒண்ணு சொல்லவா, இந்த 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 மொத்த இதுல இருந்தும் அதானி என்டர்பிரைஸும் சரி அதானி குரூப்ஸும் சரி அப்படியே எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு லூப் ஹோல் இருக்கு. அந்த லூப் ஹோல் என்னன்னா இந்த வினோத் அதானி. ஆமா, இந்த வினோத் அதானி வந்து அவர் அவரோட இதுல இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிளேம் பண்ணி பண்றதுக்கும் இதுல ஒரு சான்ஸ் இருக்கு.
அவரை எப்படிதான் பிளேம் பண்ணுவா, அவர் கம்பெனியோட அஃபேர்ஸ்ல இல்லைன்னு சொல்லி தானே அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி. அவர் ரொம்ப நாள் முன்னாடியே விலகிட்டாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல.
வினோத் அதானி நம்ம இதுல இருந்து விலகிட்டாரு அதானி குரூப்ஸ்ல இருந்து, சரிங்களா? அதானி குரூப்ஸ் வந்து அவர் விலகிட்டாரு, ஆனா அவரோட தலைமையில தானே எல்லாமே நடந்திருக்கு.
ஓ, நீ அப்படி சொல்றியா? நான் ஏன் இந்த சிஎஃப்ஓக்கு சோகனா இந்த குரூப் சிஎஃப்ஓக்கே தெரியாதுன்னு ஏன் சொன்னேன்னா, அவர் இன்னொரு பாயிண்ட் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. 8 வருஷத்துல 5 CFO வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உண்மையிலே ஸ்டேபிளான கம்பெனி இப்ப ஒண்ணும் இல்ல. ஜொமாட்டோ எடுத்துக்கோமே, இப்ப ஜொமாட்டோல இருக்க சி சூட் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ஒவ்வொருத்தனா வெளியில போறான்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு, கம்பெனி ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கு, ஆர் வந்து அவங்களால அந்த ப்ராஃபிட் ரெவன்யூ இது பண்ணி லாஸ குறைக்க முடியல, ஏதோ ஐ ஃபெயில்ட் யூ அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும்ல, இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே சண்டை வந்து அப்படித்தானே போவாங்க. இவங்க வந்து இவ்வளவு பெரிய லார்ஜஸ்ட் கான்க்ளோமரேட் இந்த கண்ட்ரி அது இதுன்னு சொல்றாங்க, ஆனா ஏன் இவ்வளவு சிஎஃப்ஓஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க? ஏன் சஸ்டெயின்டா அவங்களால ஸ்டேபிளான ஒரு சி சூட் லெவல் டீம் ரெடி பண்ண முடியல அப்படின்ற கேள்வியும் அந்த 8 questions வந்து கேட்டிருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், சோகம் என்னன்னா அந்த குரூப் சிஎஃப்ஓ வந்து இந்தியா பிளாக் வச்சுட்டு பேசினார்ல, அவரே ரிப்போர்ட் பார்த்துட்டு அடையங்கப்போ நம்ம கம்பெனி இவ்வளவு இது பண்ணுதா இவ்வளவு தெரியாம போச்சு அப்படின்னு பாவம் அவரு. உண்மையிலே
38 மொரிஷியஸ் செல் கம்பெனிஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு நம்ம வினோத் அதானி. ஆனா இதுல இருந்து வினோத் அதானி வந்து அவர் வந்து இப்ப வந்து டைரக்டா ஏதோ ஒரு இதுக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டராவோ இல்லை வந்து ஒரு சேர்மனாவோ இருந்தான்னு வச்சுங்க அதானி குரூப்ஸுக்கு நேரம் இன்னும் சீரியஸ் ஆயிருக்கும் இந்த அலிகேஷன்ஸோட வேல்யூ.
இது சீரியஸ் ஆகும்னு நீ நினைக்கிறியா? இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை பயங்கரமான இஷ்யூ எடுத்து நீ பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா?
டெஃபினட்டா இதை வந்து செபி எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்க கிளைம் பண்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க இன்டர்னல் இப்படி ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? நமக்கே வந்து ஒரு நானே வந்து இவன் அதானி மேல ஒரு கண்ணை வைக்கணும் கண்ணை வைக்கணும் சொல்லுவோம்ல, அதை சொல்லும் போது என்ன ஏன் ஒரு மாதிரி அசூர வளர்ச்சியா இருக்குமா எப்படின்னு புரியல. ஏன்னா புரியல எனக்கு.
இப்ப வந்து ரேஷியோ எல்லாம் எடுத்து பாக்கணும்னு நமக்கு தோணல. ரிப்போர்ட்ல வந்து இதை கொடுத்து
ஏன் தோணல அப்படின்னா அந்த பிராண்ட் வேல்யூ எப்படி,
அதாவது ஃபண்டமெண்டல் பார்த்துதான் நான் அதானியோட இது இது பண்ணணும்னு வேல்யூ பண்ணணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டாங்க.
ஆமா, அந்த ட்ரஸ்ட் இருந்துச்சுல. இது வந்து அதானி வந்து இவ்வளவு பெரிய ஒரு குரூப், அவங்க வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது வந்து நம்ம இப்போ அதை வந்து இது பண்ணணும். ஏன்னா வந்து ஏன்னா இப்போது ஒரு ரிலையன்ஸ் ஃபார்மும் ஒரு அதானி ஃபார்ம்ஸ் இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவங்க எம்ப்ளாய்மெண்ட்லேயே அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பர்சன்ட் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க இந்தியன் கண்ட்ரிக்கு, இந்தியன் எக்கனாமிக்கு
கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமா?
அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு இருக்கு அவங்க. இப்படி இந்த அளவுக்கு டக்குன்னு இதாச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸே கொடுத்துரும் ரோபோ. ஏன்னா நம்ம வரப்போகிற காலகட்டத்தில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து சப்ராஸ் பண்ணி அதிகமாக இருக்கப்போ இந்த மாதிரி நம்ம யாரை ரிலே பண்ணுறதுனே தெரியாதுன்ற ஒரு இடத்துக்கு போயிடும்ல.
ஆமாம்,
இவ்வளோ பெரிய கம்பெனி இந்த மாதிரியான அலிகேஷன்ஸுக்கு உள்ளாக்கப்பட்டுருச்சுன்னா அப்புறம் என்ன மற்ற கம்பெனிலாம் என்ன என்ன ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கணும்.
இன்னொன்று பார்த்தீங்கல்ல, அந்த இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ் இருக்காங்களே, அதாவது அதானி குரூப்போட இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ்.
ஆமா,
அவன் வயசு வந்து 27-28. இவ்வளவு பெரிய கம்பெனியோட இதை வந்து சைன் பண்ணது ரெண்டு பேரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவ்வளவு பெரிய கான்க்ளோமரேட்டுக்கு வந்து இவ்வளவு சின்ன ஆடிட்டிங் ஃபார்மா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வச்சிருந்தாங்க. அவனுக்கு வயசுலாம் பாத்தீங்கன்னா இவர் 23 வயசுல வந்து இதை சைன் பண்ணவரா இருக்காரு. இவ்வளவு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து இவ்வளவு சின்ன ஆடிட்டிங் ஃபார்மா போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சில க்வெஸ்டினுக்கு வந்து அதானி சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு PDF மாதிரி ஒன்று விட்டாங்களே ரிப்போர்ட் மாதிரி சம்திங். எனக்கு அதுல வந்து நம்பிக்கை இல்ல. இவன் டேட்டா பாயிண்ட் போட்டு வச்சு அடிச்சதுல வந்து சில இதுதான் இவங்க வந்து இது பண்ணாங்க. அதாவது இவங்க சொல்றது என்னன்னா ஹிண்டன்பர்க் சொன்னது வந்து ஆல்ரெடி இது பண்ண விஷயம், புதுசா அதுவும் சொல்லலன்னு ரொம்ப அசால்ட்டா பேசுறாங்க. ஒரு கம்பெனியா நீ என்ன சொல்லணும் அப்படின்னா பேஸ்லெஸ்ஸா கிளைம் வைக்கிறாங்க, எல்லாமே தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்ல. இவங்க ப்ரூவ் பண்ணாம வந்து நாங்க சூ பண்றோம்னு சொல்றாங்களே கோர்ட்ல, என்னன்னு போய் சூ பண்ணுவாங்க கோர்ட்ல? சரி, அவன் இது டாக்குமெண்ட்ஸ் கேக்குறான்ல.
ஆமா, இப்ப வந்து என்ன ஒரே ஒரு டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்கணும், என்னன்னா இந்த செல் கம்பெனியோட பெனிஃபிஷியர்ஸோட இது அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்கல்ல. அது அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப பார்லிமெண்ட்ல. நம்ம அது வந்து செல் கம்பெனிஸோட பெனிஃபிஷியல்ஸ் யார் யார், ஐ மீன் பெனிஃபிஷியல்ஸ்னா ஓ ஒரிஜினலான அந்த நாமினிஸ் இல்லாம யார் யார் அப்படின்றது நேம் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எப்படி காசு வந்துச்சுங்கிற அந்த செல் கம்பெனிஸோட அந்த டீடைல் இருக்குல்ல, அங்கதான் ஒரு மேட்டர் இருக்கு.
அதான் அந்த சோர்ஸ் ஆஃப் இதுதான் இப்ப வினோத் அதானி செல் கம்பெனி வச்சு பண்ண, அதெல்லாம் ஓகே, அது ஒரு ப்ராசஸ் மாதிரி சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்காங்க.
அந்த சோர்ஸ் நம்ம ட்ராக் பண்ணா வந்து இப்போ, ஏன்னா அது வந்து மொரேஷியஸ் கவர்மெண்டோட நம்ம அங்க இருக்க அந்த கம்பெனின்றதுனால இங்க போய் ரெண்டு மூணு செல் கம்பெனி எல்லாம் இங்க இருந்து டைமண்ட் ஃபியூஜிட்டிவா போனவங்க ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க.
இவங்க வந்து சீசன்ட் ப்ரொஃபஷனல்ஸ்ரா, இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க பார்த்தவங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை உங்களுக்கு, புதுசா பண்ணல இல்ல, அது சொல்றேன். ஆல்ரெடி 2004-05 பண்ண,
இப்போ இதை சூ பண்ணிட்டாங்க. சூ பண்றேங்கிற பேர்ல அடுத்த நடவடிக்கைகள் எடுத்து டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட மாட்டாங்க வந்து அதானி கவர்மெண்ட்ல இருந்து. அது வெறும் இதான் ஆய் வார்த்தையா தான் இருக்கும், அதை வந்து ஒரிஜினலா ஆக வாய்ப்பு இல்லை.
இன்கேஸ் கேஸா நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா, அந்த அமேசான் ஃபியூச்சர் குரூப்புக்கு ஒரு கேஸ் நடந்துச்சுல சும்மா இங்கிட்ட அங்கிட்டும்.
ஆமா டெஃபினட்டா அது அப்படி போகும். இதுல என்னன்னா ஹிண்டன்பர்க் வந்து ஒரு இந்தியன் ஃபர்ம் கிடையாது, ஸோ அதுக்கான டீலிங்ஸ் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியல.
ஆமா இன்னொன்னு, ஒரு இந்தியன் ஃபார்ம் வந்து இங்க பண்ண முடியாது ஓகேவா, அது ஃபர்ஸ்ட் விஷயம். நான் நிறைய பேர் லிங்க்டின்ல வந்து பேசுறத பார்த்தேன், ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி சொல்றதுதான் மார்க்கெட்ல வந்து அதிர்வலை ஏற்படுத்துமா. ஏன் நம்ம ஊர்ல வந்து ஜேர்னலிஸ்ட் இல்லையா இது இல்லையான்னு கேட்டிருந்தாங்க கூச்சமே இல்லாம. அதுக்கான இதையுமே வந்து அவன் அந்த ரிப்போர்ட்ட கொடுத்துருந்தான் பாத்தீங்களா கேட்டு.
ஆமா நான் பார்த்தேன்.
இந்த பெரிய ஆளுங்களா ஒரு டயலாக் ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பெரிய ஆளுங்களா யாரு சொன்னா டயலாக்னு தெரியும், ஐ எம் ஓப்பன் டு கிரிட்டிசிசம், நான் எப்பயுமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து எடுத்துக்குவேன், ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு தெம், அதனாலதான் நான் வளர்ந்திருக்கேன். இந்த இதையும் கோட் பண்ணிருப்பாங்க அந்த ரிப்போர்ட்ல. அப்படியே கீழே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, என்னென்ன இது பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஜேர்னலிஸ்ட, இந்தியாவோட ஒரு ரேங்கிங் எல்லாம் இருக்குல்ல, டாப் 15 வர்ஸ்ட் பிளேசஸ் ஃபார் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சம்திங். இப்ப நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்றாங்களே, தேர் இஸ் ஜீரோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெசன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்ன ரிப்போர்ட், அது என்ன சர்வே, அது யாரு கொடுத்த சர்வே, ப்ளூம்பர்க் சர்வே கரெக்டா? சோ அது வந்து என்ன கம்பெனி, இந்தியன் கம்பெனியா? இல்ல அதான் சொல்றேன், டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து இவங்க எந்த மாதிரி எடுப்பாங்கன்னா, தேவைன்னா ஒன்னு எடுத்துக்குவாங்க ஓகேவா, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட் வருது அப்படின்னா. ப்ளூம்பர்க்கே சொல்லிட்டாண்டா இந்தியாவுக்கு வந்து ஜீரோ ரிசன் சொல்லி பார்லிமெண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. ஆனா அதே டைம்ல இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து வருது அப்படின்னா, ஆனா பிளான் பண்ணி பண்ணிருக்கான் ஓகேவா, அதை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதை எப்பனாலும் ரிலீஸ் பண்ணிருக்கலாம், நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம், பிப்ரவரி 14 ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா கரெக்டா அந்த எஃபிஓ அவங்க விட போறாங்க, 20,000 crore இது பண்ண போறாங்க அப்படின்னா, இவன் பிளான் பண்ணி தான் விட்டுருக்கான், ஷார்ட் செல்லும் பண்ணிருக்கான் அவன். சோ அதை வந்து நான் இது பண்ணல. ஆனா இது மாதிரி ஒரு இது வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட இதை வந்து புண்படுத்திட்டான், இன்டிகிரிட்டி ஆஃப் த நேஷன் இஸ் கான் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து வாய் வார்த்தையா சொல்லாம இவங்க ப்ரூவ் பண்ணணும்ல. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து ஒரே வார்த்தையில பேஸ்லெஸ் சொல்லாம, இது எல்லாமே தப்பு, இது பாருங்க இதுதான் எங்களோட ட்ரூ கலர்ஸ், நாங்க வந்து இந்திய மக்களுக்காக தான் இது பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு கவர்மெண்டால ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? அப்ப
இப்போ அதானி கம்பெனியோட டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, அதானி கம்பெனியோட பிரைவேட் ஆஃப் ஷோர் கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த அதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி அவங்க காட்டினாங்க அப்படின்னா, இது அவங்க ஆக்சுவலா டிஸ்ப்ரூவ் பண்ண முடியும். எழுப்பின கேள்விகள் எதுல இருக்குன்னா, சில அதானி கம்பெனிஸோட பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, லிஸ்ட் ஆகாத கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ்ல இருந்து இந்த செல் கம்பெனிஸுக்கு கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து க்வெஸ்சன் பண்ணிருக்காங்க. அதை வந்து நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல, நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னு இவங்க அலிகேஷன் வச்சிருக்காங்க சரிங்களா. விச் இஸ் ஆக்சுவலி இப்ப நம்ம பேசணுமா அது உண்மையா என்னன்னு நமக்கு தெரியாது, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வச்சு நம்ம பேச முடியும். அவங்க இப்படி கேட்குறாங்க, இவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க, இந்த தேர்ட் பார்ட்டி கொடுத்துருக்கீங்க, இத்தனை சில ப்ரைவேட் கம்பெனிஸை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறாங்க, அதை அவங்க நீங்கள் டிரான்ஸ்பரன்ஸாக நீங்கள் காட்டிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சில்ல. நீங்கள்
நான் பண்ணலன்னு சொல்ல வேண்டியதுன்னு, ஓப்பனாக சொல்ல வேண்டியதுன்னு, நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பண்ணலன்னா என்ன அர்த்தம், அதை தான் நான் கேட்குறேன்.
அந்த 88 கேள்விகளில் நீங்கள் இந்த இந்த டாக்டரை கல்யாணம் பண்ணி கொடுத்தது அதெல்லாம் கூட நீங்கள் இது பண்ண வேண்டாம்,
அதை விட்டுருங்க தான் நானும் சொல்றேன் கேட்டு. நீங்க வினோத் மேத்தாவை கூட விட்டுருங்க, நான் அதை கூட சரி, நீங்க 8 டைரக்டர்ஸ் வந்து திருட்டுத்தனம் பண்ணணுங்கன்னு சொல்றீங்களா, டைமண்ட் ரிக் கேஸ், ஸ்டாக் மார்க்கெட் ரிக் பண்ணது எல்லாத்தையுமே விட்டுருங்கன்னு நான் சொல்றேன்.
இந்த மாதிரியான சில வேலிடான கேள்வி கேட்கறாங்கல்ல, இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எங்க ப்ரூஃப், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்க டிஸ்க்ளோஸ்மெண்ட், இதெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம் அவங்க
கம்பெனியோட இதை ப்ரூவ் பண்ணலாம்னு அதான் கேட்கறேன். நீங்க மத்ததை கூட விட்டுருங்க, என் கம்பெனி வந்து ஆனஸ்டா தான் பண்ணுது, நான் வந்து எங்கேயுமே வந்து ஸ்டாக் மேனிபுலேட் பண்ணல, ஷெல் கம்பெனி வச்சு இது பண்ணல, எல்லா வந்த மணி வந்து மணி லாண்டரிங் கிடையாது, உண்மையான சோர்ஸ் இன்வெஸ்டர் வந்து அங்கிருந்தா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஓப்பனா சொல்லி ஆனஸ்டா பண்ண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கேக்குறேன்.
இன்னொரு எனக்கு கேள்வி என்னன்னா, இவங்க இந்த ஸ்டாக் மேனிபுலேட் பண்ணி ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறப்போ எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 819% 819% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கலெக்டிவா. 819% எங்க இருக்குன்னு வச்சு பாருங்க. அந்த 819%ல 75% ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன் ஈச் லிஸ்டட் கம்பெனிஸ் இஸ் ஓன்ட் பை தேர் ஓன் இன்சைடர்ஸ். ஓகேங்களா? அப்போ இவங்க இவங்க பண்ண அந்த ஸ்டாக் வால்யூ இன்க்ரீஸ் ஆனதோட இது வந்து என்ன ஆயிருக்கும்? ஆப்வியஸா வந்து இந்த மீத இருக்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் மீத இருக்க சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அதான் அவங்க ஒரு இது சொல்றாங்க. வேர் இஸ் த மணி இஸ் கம்மிங் ஃப்ரம்? இஃப் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் இஃப் இட் ஹாஸ் கம் ஃப்ரம் அதானி குரூப்ஸ், அந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் கோயிங் டு பி ஸ்க்ரூட் அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஆமா, அந்த ஃப்ளோட்டிங் தான் அடி வாங்க போறாங்க கரெக்டா. நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம்ல,
அந்த ஃப்ளோட்டிங்ல இருக்காங்கல்ல, அந்த 100% ஆஃப் த ஸ்டாக் ஓவரால் அந்த 7 கம்பெனிஸ்ல 100% ஆஃப் த ஸ்டாக்ல இது பண்ணிருக்காங்கல்ல, ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க யார்? பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் தானே. அந்த அவங்க தான் இங்க அடி வாங்க போறாங்க.
இப்ப நான் தான் ஜோக்கரா அப்படின்ற மாதிரி.
நம்ம ஆக்சுவலா பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் தான் இதுல வந்து இப்ப ஜோக்கரா ஆவாங்க. இது வந்து உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இப்பயும் ஜோக்கர் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன கிட்டத்தட்ட
ஆயிட்டாங்க. ஆமாப்பா, அதான் இனிமேல் இல்லத்த நான் தான் ஜோக்கரா, ஆல்ரெடி ஜோக்கர் தான்.
இதுக்கப்புறம் மண்டே வந்து ஃபுல்லா தான் இன்னும் கொஞ்சம் இதுதான் ஆகும், இன்னும் கொஞ்சம் கீழே தான் போகும் என்ன தெரிஞ்ச வர.
இல்ல ஆமா, இது இவ்வளவு தூரம் பேசிட்டு முக்கியமானது சொல்ல மாட்டேன் கிட்ட. இந்த ஷார்ட் பொசிஷன் பத்தி நான் ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா இந்த ஹிண்டன்பர்க் இதுல வந்து அவன் கடைசியில என்ன அதான் போட்டிருப்பான், அந்த லீகல் டிஸ்க்ளைமரா சம்திங் வந்து நாங்க ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டிருப்பாங்களே. ஒரு கம்பெனி வந்து கம்பெனில எனி இன்வெஸ்டர் ஆர் எனிவன் வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி அதை நான் சொல்றேன். அதாவது என் கையில இல்லாத ஸ்டாக்கை வந்து நான் விக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இப்ப ரோபோ வந்து என்ன பண்றாருன்னா, எம்பிஎம்எம் ஸ்கூல் ஷேர் வந்து பப்ளிக் இதுல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 200 ரூபாய்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப கேட் வந்து என்ன பண்றானோ ஒரு தகவல் சொல்றான். கேட் வந்து எம்பிஎம்எம் ஸ்கூல் கம்பெனிக்குள்ள இருந்துட்டு, டே ரோபோ இது மாதிரி நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், நம்ம கம்பெனியில வந்து ஒரு திருட்டுதனம் நடக்குதுரா, இப்பதான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னோன்னா என்ன பண்றேன்னா, நாளைக்கு வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பெனி விட போகுது, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது இந்த ரிப்போர்ட் வந்து வெளியில வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, கரண்ட் ப்ரைஸ் வந்து 200 ரூபா இருக்குல்ல, அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நான் புரோக்கர்கிட்ட வந்து ஒரு 20 ஸ்டாக் வந்து நான் பாரோ பண்றேன், அதை வந்து மார்க்கெட்ல வித்துடுறேன் ஃபர்ஸ்ட் 200 ரூபாய்க்கு. கரண்ட் ப்ரைஸ்ல வித்துட்டு என்ன பண்றேன்னா, அடுத்த நாள் வந்து நியூஸ் வருது இது மாதிரி ரிப்போர்ட் லீக் ஆச்சு, எம்பிஎம்எம் ஸ்கூலோட ஷேர் வந்து கீழே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எங்க போகுது அப்படின்னா, இப்ப கேட் சொன்ன ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்குது, 200 ரூபாயிலிருந்து 175 ரூபாய்க்கு அது கீழே சரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் முதல்ல வித்திருக்கேன்ல 20 ஸ்டாக்கை பாரோ பண்ணி, அப்ப அந்த 200ல இருந்து 175 போறதுக்கு வந்து அந்த 25 ரூபா டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்னோட ப்ராஃபிட். அப்ப 25 நான் 20 ஸ்டாக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 25 × 20 வந்து 5000 என்னோட ப்ராஃபிட்டு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஷேரை வந்து திருப்பி புரோக்கர்கிட்டயே கொடுத்துட்றேன், அவ்வளவுதான் ஷார்ட் செல்லிங். அதாவது நார்மலா ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கோ இல்ல ஒரு ஏதோ பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷேரை பை பண்ணி செல் பண்ணுவாங்க. இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷேரை செல் பண்றேன், பாரோ பண்ணி இது பண்றேன், மார்க்கெட்ல எனக்கு ஒரு நியூஸ் வர்றதுனால அதை பண்றேன், கேட் சொல்லிட்டான் கேட் சொன்னா கரெக்டா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில வந்து அதை பண்றேன். அவன் சொன்ன ப்ரெடிக்ஷன் கரெக்ட் ஆகி கீழே சரிஞ்சிட்டு வருது. அந்த சரிஞ்சிட்டு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இப்ப 200 ரூபாயிலிருந்து 175 ரூபா வந்துருச்சுன்னா அந்த 25 ரூபா வந்து என்னோட ப்ராஃபிட். இதுதான் இன்னைக்கு வந்து அதானி ஸ்டாக்ஸ்ல வந்து நடந்துருக்கு. இந்த ரெட்டா எல்லா ஸ்டாக்கும் காட்டுது இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் எடுத்தது வந்து ஹிண்டன்பர்க். ஓகேவா? அப்ப ஆப்வியஸ்லி அவன் ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பானோ அவனோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்குல்ல, இன்வெஸ்டர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இருப்பாங்கல்ல.
இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல, அவங்க ஆர்கனைசேஷன்ல அவங்க வர்க் பண்ணிட்டு இருந்த அதுல வர்க் பண்ண அந்த டீம் தான் அதை வந்து ஷார்ட் பண்ணிருப்பாங்க ஃபுல்லா.
ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணது அவங்க, அடுத்து யாரு ஷார்ட் பண்ணிருப்பானா, இந்த நியூஸ் வந்து இந்தியா மார்க்கெட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, 24 ரிலீஸ் பண்ணாங்கல்ல.
ஆமா, அந்த சமயம்
அதோட அடுத்த மார்க்கெட் ஓபன் ஆனோட இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இதுல ஷார்ட் பண்ணி நிறைய பேர் பல லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த ட்விட்டர் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் இந்த ஷார்ட் பொசிஷன் எடுத்து. சோ இதை நான் மெயினா சொல்லணும்னு இருந்தேன், இந்த ஷார்ட் பொசிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
ஃபுல்லா ப்ளீட் எல்லாம் இருக்கு பாத்தீங்கல்ல நீங்க?
பார்த்தேன் நான் மண்டேக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா. இது என்ன மாதிரி இன்னும், ஏன்னா இவங்க இந்த சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, ஹிண்டன்பர்க் வந்து தெருவுக்கு இழுத்திருந்திருக்காங்க சில கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 32 பில்லியன் இருந்த கம்பெனிஸ் வந்து 1.3 பில்லியன் மார்க்கெட் வழியில வந்துருக்குல.
ஆமா, இது இந்த அந்த வாட்ச் லிஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. ஆக்சுவலா அந்த வாட்ச் லிஸ்ட் வந்து நான் இன்னைக்கு கிரியேட் பண்ண வாட்ச் லிஸ்ட் கிடையாது. அதான் நீயோட என்டர்பிரைஸ் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு எப்ப கிரியேட் பண்ண வாட்ச் லிஸ்ட் தெரியுமா? இவர் மேல ஒரு கண்ணை வைக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னோம்ல,
என்னது இந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறந்துடுவாங்களா, அதுக்கு ஏதோ ஒரு டேர்ம் மாதிரி சொல்லுவாங்க, பம்ப் அண்ட் டம்ப்
மாதிரி,
இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்கெட் சம்திங், அது மாதிரி எதுவும் பண்ண முடியல. இப்ப பிளட் பாத்ல வந்து நீயும் நெகட்டிவ்ல போயிருப்ப.
இதுல என்ன இப்பன்னா, அந்த 891% ஆஃப் த க்ரோத் அப்ரிசியேஷன் ஆயிருக்குல்ல, அதுல வந்து ப்ராஃபிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 75% ஆன இன்சைடர்ஸ் தான், அதானி குரூப்ஸோட இன்சைடர்ஸுக்கு தான். இப்ப நடந்த இந்த லாஸும் வந்து பாத்தீங்கன்னா பிக்கஸ்ட் லூசர் அவங்க தான்.
இப்ப இதுல நிறைய விஷயம் நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கு. கேட்டு இப்ப கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது? இப்ப இப்படி ஒரு அலிகேஷன், நம்ம இண்டன்பர்க் வந்து நீ ஃபாரின் கம்பெனின்னு சொல்றது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இப்படி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்களே, அவங்க வந்து பினான்சியல் ரேஷியோ வச்சுதான் பேசுறாங்க. நீ மத்தத கூட விட்டுருங்க, கேமன் ஐலண்ட்ஸ்ல வந்து இவங்க ஷெல் கம்பெனி வச்சிருக்காங்க, எல்லாமே விட்டுருங்க, ஓவர் லெவரேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வீடு கட்டுறோம்னா ஹோம் லோன் தருவாங்கல்ல, இப்ப ஹோம் லோன் தரது எதை வச்சு தராங்கன்னா, அவங்க மார்க்கெட் பிரைஸ் வச்சுலாம் தரமாட்டாங்க. கடையங்கப்பா நீங்க இந்த இடத்துல கட்டுறீங்களா, அதுக்கு இவ்வளவு வேல்யூ ஆகும்னு சொல்லிட்டு. செங்கல் சிமெண்ட்டுக்கு வந்து என்ன ஆகுமோ அதை தானே அவங்க தரப்போறாங்க.
ஆமா டெஃபினட்டா, அதுவும் இல்லாம நீங்க லோன் கேக்குறீங்கன்னா நீங்க பிளெட்ஜ் பண்ற அசட்டோட வேல்யூ வச்சு தான் உங்களுக்கு தருவாங்க.
அந்த அசட் வேல்யூ வந்து நம்ம நினைச்சா மேனிபுலேட் பண்ண முடியுமா? இப்படி சார் கீழே வந்து தண்ணி ஓடுது டைமண்ட் இருக்குன்னு சொன்னா அதுக்கு அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோடி ஒன்றும் தரப்போறது இல்ல. அதுக்கு எவ்வளவு தரணுமோ அதை தான் தருவாங்க. இப்ப ஓவர் லெவரேஜ் அப்படின்றது என்னன்னா, இப்ப என்னோட லேண்டுக்கு வந்து பேங்க் 60 லட்சம் தருது அப்படின்னா, நான் அதோட மார்க்கெட் வேலை, இப்ப நம்ம இவ்வளவு பேசணும்ல ஸ்டாக் மேனிபுலேஷன், பினான்சியல்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணி காட்டுறது, செல் கம்பெனி மூலமா இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஷேரை வந்து பார்க் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி ஓவர் லெவரேஜ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னா, இது ஒரு ஸ்னோபால் எஃபெக்டா வந்து விழுகும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டு ஏன்னா ஏதாவது ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்குச்சுன்னு வச்சுக்கோ, இந்த 7-8 கம்பெனி இவங்க சொல்றாங்களா லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஒரு கம்பெனி அடி வாங்கினா கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் செல் கம்பெனிஸ் நிறைய இருக்குல்ல, எங்க இருந்தோ இருக்க காசை வச்சு அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவாங்களா டக்கு டக்குன்னு. இது பண்றதுனால நாளைக்கு ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா மொத்த இதுவும் சரிஞ்சுக்கிட்டு வரும் அப்படின்றாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க கிட்டத்தட்ட இந்த செல் கம்பெனிஸ் மூலியமாவே டெலிவரி வால்யூம்ஸ்னு ஒன்று சொல்றாங்க ரொம்ப, அதாவது இன்டர்நடையில் டெய்லி ஒரு வால்யூம்ஸ் ட்ரேட் ஆகுதுல்ல, அந்த வால்யூம்ஸ் தான் இல்லை, அது அந்த வால்யூம் மைனஸ் டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்டாக் ட்ரேடிங், டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்டாக் ட்ரேடிங் மைனஸ் இன்டர்நடையில் ட்ரேட் ஆகிற வால்யூம் இருக்குல்ல, அதான் வந்து டெலிவரி வால்யூம். ஓகேவா, அந்த டெலிவரி வால்யூம் பர்சன்டேஜில் 30-47% ஆஃப் த டெலிவரி வால்யூம் வந்து இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான், இந்த ஷெல் கம்பெனிஸோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து பண்ணது இல்லையா, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் மோர் லைக் கார்னரிங் த ஸ்டாக்ஸ் அப்படின்றாங்க. உள்ளே வந்து உள்ளே இருக்க இன்வெஸ்டர்ஸே வந்து இந்த இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து மற்ற இன்வெஸ்டர்ஸை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அதோட ஒரு ஒரு இன்வெஸ்டர்ஸோட மினிமம் அந்த இது டெலிவரி வால்யூம்ன்றது இருக்குல்ல, அது வந்து 20% மேலே போனால் ரிஸ்க் அப்படின்றாங்க.
ஓ,
அவங்க வந்து கிட்டத்தட்ட 30-47% வந்து ஈச், நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த எல்ஆர்ஆ, அப்புறம் இந்த மோன்ட்ரியாஸ், அப்புறம் நியூ லீம் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ஓபால் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து நாங்கள் சொன்னது வந்து ப்ராமினெண்ட்டாக பண்ணவங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட வினோத் அதானி இன்வால்வ் ஆனது மட்டுமே 38 செல் என்டிட்டிஸ் இருக்குது. சில கம்பெனிஸ்லாம் 1% கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இதில் வரல, அந்த லிஸ்ட்டில் இடம் பிடிக்கல. ஸோ அந்த அந்த ஓவராலும் இவங்க கண்ட்ரோல் பண்ண அந்த வால்யூம் இருக்குல்ல, இன்ட்ராடேல ட்ரேட் ஆக, இன்ட்ராடேல பண்றது ஆப்வியஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஸோ அவங்கள மைனஸ் டோட்டல் வால்யூம் ஆஃப் ஷேர்ஸ் ட்ரேடிங் இருக்குல்ல, அதுல 40% ஆஃப் இதை வந்து 42-47% வந்து இவங்க தான் இது பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் மோர் லைக் அந்த வால்யூமே கண்ட்ரோல் பண்ற மாதிரி, நான் நினைச்சாதான் மேலே இறங்கும், நான் நினைச்சாதான் கீழே இறங்குன்ற மாதிரியான ஒரு கண்ட்ரோல்.
ரீசன் வந்து அதை வச்சா கடன் வாங்குறேன் பேங்க்ல.
ஆமா ஆமா,
இது ஃபுல்லாவே டெட்ல இருக்க ஒரு இதுதான்.
ஆமா, அதான் இந்த எஃபிஓ மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 20,000 crores அவங்க எதுல போடுவாங்க அப்படின்னு சொல்ற அந்த காரணம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஆனா இந்த ஆமா, இந்த ஹைட்ரஜன் இதுல போட போறோம், அந்த ஹைட்ரஜனை வந்து ஜீரோ கார்பன் ஃபியூவலை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய இதுன்றாங்க, இன்னும் கண்டுபிடிப்பா இருக்குன்றாங்க இந்த ஜீரோ கார்பன் ஃபியூவல் அந்த இது. ஸோ அந்த இதில் போட போகிறோம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு நான் செகண்டரியாக தான் பார்க்குறேன் இப்போது. ஆனால் அந்த 20,000 இதை மட்டும் அவங்க எஃப்யூ மட்டும் இது பண்ணியிருந்தாங்க, இல்லை அதுக்கடுத்து அவங்க அதுக்கடுத்த கம்பெனிஸில் எஃப்யூலாம் பண்ணியிருந்தாங்க, இந்த ரிப்போர்ட்லாம் வராமல் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க மேனுப்புலேட் பண்ணாங்கல்ல ஸ்டாக் இது பண்ணி, அது மூலிமா இவங்களுக்கு ஒரு இவங்க ஒரு கடன்லாம் வாங்கி இப்போ இது பண்ணியிருக்காங்கல்ல, அதெல்லாம் அதெல்லாம் நல்லிஃபை பண்ணியிருப்பாங்க. நலிஃபை பண்ணிட்டு இமேஜினரியா ரைஸ் ஆன இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த ஸ்டாக்கோட வேல்யூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இன்வெஸ்ட் பண்ணி இந்த செல் கம்பெனிஸ் வெளியே வந்துடும். ஏன்னா அதான் எஃபிஓ வந்துருச்சுல. ஸோ இப்போ ஆல்ரெடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் சாதாரண இருக்க அந்த ப்ரோக்கரேஜ் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் உள்ளே வந்து அவங்க அந்த ஸ்டாக்கோட வேல்யூவை ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செல் கம்பெனிஸ் அப்படியே வெளியே வந்துடுவாங்க அவங்களோட
நீங்க பாத்தீங்க அந்த கம்பெனி பேரு நேரா அந்த இதுல பட் அது மான்ட்ரியாஸோ தான் நினைக்கிறேன், மான்ட்ரி ரோசான்மா. ஸோ அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போதுமே 360 பில்லியன் போட்டிருக்காங்க உள்ள. ஆனால் அவங்க திரும்ப வெளியே வர்றப்போ 360 பில்லியன் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க, கூட காசு எடுத்துகிட்டு வெளியே வந்துருப்பாங்க. அந்த கூட காசு எடுத்துகிட்டு வெளியே வர்றதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்களோட ப்ரைவேட் இதுக்கு போயிருக்கும். இவர் ஒரு 1, 2, 3 இல்லை 4, 5 கல் அடிச்சிருப்பார். இது
நம்ம சொல்றது 3, அது பெருசாக போயிட்டே இருக்கும் லிஸ்ட்.
இந்த இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மட்டும் வரல அப்படின்னா, இப்போ இந்த ஈவெண்ட் நடக்கல அப்படின்னா 20 crores லிஸ்ட் ஆனது அந்த அதானியோட அந்த இது இருக்குல்ல, இப்போ எஃபிஓ வர வேண்டியது இருந்துச்சுல்ல, அது மாதிரி அடுத்தடுத்து இருக்க கம்பெனிஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக எஃபிஓலாம் உள்ள வந்து அவங்க அதுக்கான அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அது அந்த கேப்ல உள்ள இருக்க இவங்க செல் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்துட்டு அப்படியே அந்த ட்ரேஸ் எல்லாம் அழிச்சிட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு அந்த போட்ட காசோட அதிக காசும் போயிடும். சரியா, இப்போ வந்து இவங்க ஓவராலாக ஒரு டெப்ட் ஃப்ரீ ப்ளஸ் ஹை வேல்யூவேஷன் கம்பெனியாக மாறியிருப்பாங்க.
இப்போ அம்பானி பண்ணுறதுமே அதுதான். அம்பானி பண்ணுறதா இதை சொல்லலை, டெப்ட் ஃப்ரீ ஆக்கணும்னு ஒரு இது பண்ணிட்டு இருக்காருல்ல.
அவர் கடன் வாங்கி பண்ணார், அந்த மாதிரி பண்ணார், இது சாரி ஷேரை விற்று பண்ணார், அது ஓகே. ஆமாம், எதுக்கும் வச்சு கொள்ள முடியாது. அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல,
அவர் வந்து தெரியல. இல்ல, இந்த பாட்காஸ்ட் வந்து பண்ணதுக்கு வந்து மெயினான ஒரு ரீசன் வந்து இருக்குது. நம்ம தான் மெயினா எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா, இவ்வளவு லூப் ஹோல்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. கேட்ட இப்படி ஒன்று நடக்குது இல்ல, இது ரொம்ப காமனான ஒரு விஷயம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இதே மாதிரி ஸ்கேம் வந்து சத்தியம் ஸ்கேம்ல நடந்தது தான், லீமன் பிரதர்ஸோட ஸ்கேம்ல நடந்ததும் சேம் பேட்டர்ன் தான். இந்த ஷெல் கம்பெனியை வச்சு அங்க இருந்து பம்ப் பண்ணி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷனுக்குள்ள ஒரு இது கொண்டு வந்து செபின்னு ஒரு வாட்ச் டாக் இருக்குல்ல, அதுக்குதான் தனியா ஒரு என்டிட்டி மாதிரி இதை வச்சிருக்காங்க. சோ இப்ப கவர்மெண்ட் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த சிட்டிசனோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தானே இருக்கணும்.
ஆமா, டெஃபினட்டா.
இப்ப இவங்க இதை வந்து பேக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோமே, இப்ப இந்தியாவோட வளர்ச்சியை வந்து டென்ட் பண்றதுக்குன்னு சிஎஃப்ஓ சொல்றாருல, நமக்குமா அந்த இந்தியா ஷீல்டு வந்து புடிச்சிட்டாங்க பாருங்க. இப்ப கவர்மெண்ட்டும் இதை வந்து மௌனமா இருந்தாங்க அப்படின்னா அது எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் அதான் சொல்றேன், நீங்க காப்பாற்ற வேண்டியது சிட்டிசன்ஸை.
ஆமா, இப்ப ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இங்க பத்தி இந்த ரிப்போர்ட் வரல அப்படின்னா, இதுக்கு அடுத்தடுத்து நடந்த அந்த இதுக்கு அடுத்தடுத்து எஃபிஓல உள்ள வர ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அடுத்தடுத்து அவங்க லிஸ்டா இருக்க இதுல ரிலீஸ் பண்ண போற ரிலீஸ் பண்ண இந்த எஃபிஓஸ், அதுல இருக்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரோட வெல்த்தையும் சேர்த்து இவங்க எடுத்து இவங்க எப்படி உள்ள ஒரு மணி லாண்ட்ரிங் பண்ணி உள்ள போட்டாங்களோ, அந்த மணி லாண்ட்ரிங் மட்டுமே இவங்க இவங்களுக்கு வெளியே வந்திருக்காது. அது பிளஸ் அதுக்கடுத்து அந்த ரீட்டைலர்ஸோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பணம் எல்லாம் சேர்த்து மொத்தமா இவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்
ஆல்ரெடி நம்ம எக்கானமி எப்படி இருக்குன்றது நம்ம நோட் பண்றதுல பேசுறப்ப நம்மளுக்கு தெரியும், அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு சில இது பேசுவோம்ல.
ஆமா,
இருக்க கொஞ்ச நஞ்ச வெல்த்தும் இப்படி எரோட் ஆயிட்டு போச்சு அப்படின்னா கீழே இருக்கவன்ட்ட நாளைக்கு யாருக்கான ஒரு இந்தியாவா இருக்கும்னு ஒரு க்வெஸ்சன் இருக்குல்ல. நீங்க யார வளர்த்து விட்டு யார வந்து அட் வாட் காஸ்ட்னு ஒரு கேள்வி இருக்குல்ல.
இதை நினைக்கும் போது எவ்வளவு பயமா இருக்கு. ரொம்ப நம்மளே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம்ல, இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைக்கும் போது எவ்வளவு பயமா இருக்கு நமக்கே. இதுக்கு முன்னாடி வெறும் சேவிங்ஸ் பண்ணி இருந்தவங்க சேவிங்ஸ் பண்ணி அவன் ஒரு இதுல இருந்தாங்கல்ல,
எத்தனை பேர் கிடைச்சு வச்சாங்க தெரியுமா? சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னது நீங்க என்ன ப்ரோ, இன்வெஸ்ட் பண்ணா தான் எடுக்க முடியும், சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சில பேர் வந்து நம்ம டிஎம்ல. இல்ல, நம்ம சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குற காசை சேவ் பண்ணுங்க சேர்த்துவீங்கன்னு சொன்னோம்னா நீங்க என்ன ப்ரோ சேர்த்து வைக்க சொல்றீங்க, இன்ஃபிளேஷன் ரேட்டுக்கு வந்து அது இதாயிரும்ல அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் வந்து பண்ணணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. எல்லாமே இந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோன்னு
ஒன்னு இருக்குல்ல,
இவ்வளவு விஷயங்கள் பார்த்துதான் கார்டு எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து சேவ் பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம் திரும்ப திரும்ப.
எடுத்தோன்னே நான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்ல போறேன். இது இப்ப கூட ரீசெண்டா ஒரு டேட்டா ஒன்று விட்டாங்களே, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ண 90% ஆஃப் த ட்ரேட் வந்து லாஸ்ட்ல தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் வந்த நியூஸ் நினைக்கிறேன். ஒரு இது மாதிரி அவங்க விட்டுருந்தாங்க. இப்ப கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஒரு செக் வைக்கலன்னு வச்சுக்கோமே, எனக்கு இன்னொரு பயம் என்ன தெரியுமா, இப்ப இந்த ரிப்போர்ட் வெளியில வந்திருக்குல்ல, இதுல ஒரு கம்பெனி பண்ண திருட்டுத்தனத்தை ஒருத்தன் ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணிட்டான்டா, நாளைக்கு ஒருத்தன் திருட்டுத்தனம் பண்ணணும் நினைக்கிறேன், தப்பெல்லாம் இல்லாம கரெக்டா பண்ணுவான்ல.
இப்ப இவங்க பண்ணதே எனக்கு அப்படித்தாங்க இருக்கு. இந்த இதுவே வந்து சத்தியம் சத்தியம் ஸ்கேம் இதெல்லாம் இருக்குல்ல, சத்தியம் ஸ்கேம்ல மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் இந்த சில இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் மேலிபேஷன் நிறைய நடந்திருக்கு சரிங்களா. இவங்க எப்படி பாருங்க அது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ண மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. மணி லாண்டரிங்
சொல்றேன், இப்ப இவங்களுக்கு அந்த இது தோணிருக்கும்ல 2008 நடந்தப்ப, ஓ இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கு இதுல மாட்டிக்கிட்டான், மாட்டாம எப்படி பண்ணணும் ஒரு வழி அது கொடுத்துச்சுல.
எல்லாமே இந்த லூப் ஹோல் தாங்க பிரச்சனை. இந்த லூப் ஹோல் இந்த லூப் ஹோல் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நம்ம சொல்லணும். அதே சமயத்தில் இதை கேட்டுட்டு இருக்க அடுத்து வர போகிற பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்ஸ் அவங்களுமே வந்து லூப் கோலுக்காக பார்க்காதீங்க சரிங்களா. லூப் கோலை பார்க்கறத விட்டுட்டு எப்படி வந்து ப்ராப்பரான அந்த அந்த இருக்க இதில் இது பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இந்த லூப் ஹோல் வந்து என்ன காட்டுது அப்படின்னா, சிஸ்டம் இஸ் இன் அ ப்ரோக்கன் ஸ்டேட் அப்படிங்கிறத காட்டுது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
பட் ஜுடிஷியலையும் டெக்ஸ்ட் கோட் பண்ணியிருப்பாங்க கேட்டேன் யாருக்கா, இதுல செபிஏ சில ஏதோ வந்து வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங்ன்ற அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போட்டு இழுத்துட்டே இருப்பாங்க. ஒரு கோர்ட்ல ஒரு ஆர்டிஐ இது பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்காது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்குல்ல.
டெஃபினட்டா டெஃபினட்டா
ஆமா. அண்ட் நான் ஒரு பாட்காஸ்ட்ல வந்து ஒரு இது வந்து நான் கோட் பண்ணியிருப்பேன், என்ன சொன்னேன்னா, இப்ப நீங்க அம்பானியை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இருக்குல்ல, இப்ப ரிலையன்ஸுக்கு வந்து நீங்க புக்ஸ் அப்படின்னு எடுத்து நீங்க போட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி புக்ஸ் வரும்னா, இந்தியா வந்து வளர்ச்சி பாதைக்கு போன மாதிரி பெருசா புக்ஸ் வராது. அவங்க பண்ண திருட்டுத்தனங்கள் இருக்குல்ல அதை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான புக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். கிரானி கேபிட்டலிசம் நான் வந்து இது பண்ணியிருப்பேன், கேஸ் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணி மேல வந்தாங்கன்னு இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்க டாடாஸ்க்கு பார்க்க முடியாது. நான் ரொம்ப நாளா தேடி பார்த்திருக்கேன் கேட்டு, இவங்களுக்கு ஒரு அலிகேஷன் வைக்கிறோம்ல, ரிலையன்ஸ் வந்து இந்த பாலிஸ்டர் இதுல வந்து இந்த திருட்டுத்தனம் பண்ணாங்க. இப்ப ஜியோல பண்ணது வந்து எப்படி அந்த ஒரு கில் பண்ணி எல்லாரையும் இது பண்ணிட்டு நான் ஃப்ரீயா வந்து மார்க்கெட்டை பிடிச்சி இப்ப அவங்க பிரைஸ் ஹைக் பண்றாங்களே. ஸோ இது மாதிரி பண்றது வந்து நீங்க டாடாஸ் இதுல வந்து பார்க்க முடியாது. அததான் இப்ப நான் சொல்ல வரேன், இவ்வளவு லூப் போல வச்சு இது பண்ணி இது பிசினஸ் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்ப நம்ம சொல்றது வந்து இப்ப அதானி வந்து கேட்டு இவங்க சொல்லிட்டாங்க நம்ம திருந்த போறோம் அப்படின்றதுக்காக இந்த எபிசோட் நம்ம பண்ணல. இப்படியும் பிசினஸ் பண்ணலாம். அதே மாதிரி டாடாஸ் பண்றாங்கல்ல, டாடா மஹிந்திரா எல்லாம் பண்றாங்கல்ல, நான் அந்த சைடு வந்து அலிகேஷன்ஸ் நிறைய பார்த்தது இல்லைன்னு சொல்றேன், நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம ஒரு இது சொல்றோம்ல இது மாதிரி, இப்ப டாடாஸ்க்கு ஒரு புக் வெளியில வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வராது. அவங்க வந்து இந்தியாவை எப்படி டெவலப் பண்ணாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ணாங்க, அந்த மாதிரிதான் புக்ஸ் வந்து வெளியில வருது. ஒரு அலிகேஷனோ அந்த மாதிரி ஒரு திருட்டுதனம் நடக்குதோ அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே பெருசா இம்பாக்ட் பண்ற அளவுக்கு வந்ததில்ல. இப்படியும் பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த எபிசோட வந்து நம்ம பண்ணது. கேட் சொன்ன மாதிரி லூப் ஹோல்ஸ் இருக்கிறத செக் பண்ண வேண்டியதுதான் கவர்மெண்டோட வேலை. இதை திரும்ப திரும்ப பண்ண வைக்கிறது வந்து இப்ப எனக்கு என்ன பயனா, இந்த ரிப்போர்ட் வந்தது வந்து நாளைக்கு இதை வச்சு திருட்டுத்தனம் பண்ற வந்து ரொம்ப தெளிவா பண்ணுவான்ற வெப்சைட்டோட இதெல்லாம் நம்ம மாத்தணும், ஒரே பேர்ல வந்து வெப்சைட்டு.
இப்ப இதுல சின்ன ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன் பாருங்க, இது யாரும் இன்ஸ்பயரா ஆக வேண்டாம். சின்ன இது இப்போ இவங்க பண்ணதுல வந்து சின்ன சில லூப் ஹோல்ஸ் இவங்க கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க இண்டன்பர்காலே இதை எடுத்திருக்க முடியாது. செல் கம்பெனிஸை கிரியேட் பண்ற இது இருக்குல்ல, செல் கம்பெனிஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னாலும் அதுவும் பண்ணி இவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி சில
இது மாதிரி நிறைய இருக்கு கேட்டா, அதான் சொல்றேன். இப்ப நம்ம டெக்லாடுன்னு சும்மா எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, இப்ப இது தெரிஞ்ச இன்னொருத்த என்ன பண்ணோம்னா, அடுத்து நம்ம கூட இருக்க எவனையும் போடக்கூடாது, பிகாஸ் நாளைக்கு எவனாவது கண்டுபிடிக்கலாம் ஈஸியா.
டெஃபினட்டா அதான், நீ வந்து அந்த மாதிரி விஷயம்
வெப்சைட் அட்ரஸ் மாத்தலாம், என்னென்னமோ பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு செக் வைக்கணும். ஆனா நம்ம கவர்மெண்ட் இருக்க ஸ்டேட் வந்து நம்மளுக்கு தெரியும் ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்கு. இதை அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதோட ஒரு பெரிய அசிங்கம் வந்து எதுவுமே இல்லை. எனக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, மீடியா ஹவுசஸ் இருக்குல்ல, எந்த மீடியா ஹவுஸ்மே இது ஒரு ஒரு பயங்கரமான இஷ்யூவா எடுத்து பேசவே இல்லை கேட்டு. நம்ம ஒரு டேட்டா டிஸ்கஸ் பண்ணோம் அவருக்கா, which issue is getting more coverage in news channels அப்படினு சொல்லிட்டு, ஹிந்து முஸ்லிம் இது அது மாதிரி சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் இது இருக்குல்ல, எது வந்து ஒரு பர்னிங் இதுவோ வந்து அதை வந்து அவங்க டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க. அது எனக்கு சுத்தமா நம்ம மீடியால வந்து ஹோப் போனதுக்கான மெயின் ரீசனும் வந்து அதுதான். அண்ட் இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, ஆல் த டாப் மீடியா ஹவுசஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இன்னொன்னு நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இப்ப சன் டிவி நியூஸ் இருக்குல்ல, இப்ப சென்னை ஃபிளட் வந்து ஏடிஎம்கே இதுல வந்துச்சு அப்படின்னா நியூஸ் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா, மக்கள் வந்து பயங்கரமா தவிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு இருக்கும். அதே இது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இருக்கப்ப நீங்க சன் டிவில நியூஸ் போட்டு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் ஒன்றும் கஷ்டத்துல இல்ல, அரசு வந்து பயங்கரமா செயல்படுது அப்படின்னு இருக்கும். இதுதான் இந்த மீடியா மேனிபுலேஷன். நீங்க இன்னொன்னு நல்லா நோட் பண்ணீங்கன்னா, அதானிக்கு இந்த அலிகேஷன் வந்துச்சு 24 ஜனவரி, அடுத்த நாளே வந்து ஃபுல் பேஜ் ஆட் வருது. கேட்டு அவங்க வந்து எஃப்பிஓக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய இது, அந்த எஃப்பிஓ இது பண்ணுவாங்கல்ல, பிரைஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ அது இதுலாம் போட்டு ஃப்ரண்ட் பேஜ்ல ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்துலயும் சூப்பரா ஒரு ஆட் விட்டுருக்காங்க, அதானி பில்டிங் இந்தியா அந்த மாதிரி ஒரு இது போட்டு. இப்ப இது என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு இதை எக்ஸ்போஸ் பண்ணி கண்ணு முன்னாடி நடக்குதுல, இத செபியும் கவனிக்காம விட்டாங்க இல்ல ஒரு பொலிட்டிக்கல் நெக்ஸஸ்னால வந்து இது பண்ணாம விட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு இதை விட ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து இந்தியன் எக்கானமில கண்டிப்பா இருக்கும். நாளைக்கு ஹிண்டன்பர்க் வந்து இதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணுவானுங்கன்ற இங்க இருக்கவங்க. சோ இத வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு இதை வந்து பார்த்தப்ப. எனக்கு ஆக்சுவலா பயமா இருந்துச்சு இந்த ரிப்போர்ட் படிக்க படிக்க, ஒரு திருடன் வந்து இதை படிக்கிறான் அப்படின்னா அடுத்து என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தன் ஒரு பிளே புக் மாதிரி போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. ஓ, அதானி ஸ்கேம்ல வந்து இந்த இது தப்பு பண்ணிருக்கான், நம்ம வந்து இந்த தப்பு பண்ணாம கபுக்கமா அடுத்த தடவை கரெக்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு.
இது அதுவும் அந்த கோணத்துல நம்ம பார்க்க முடியாது, இது வரல அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நமக்கும் இப்பதான் பார்த்தோம். நம்ம அந்த அந்த எஃபிஓல டென்ட் உள்ள இல்லை சொன்னீங்கல்ல, வெறும் 1% தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு, அதை தடுத்ததே வந்து ஹிண்டன்பர்க் தான். அவங்க இன்டர்னலாக அவங்க அந்த இதை அந்த எஃபிஓ தடுத்துருக்காங்க, இல்லைனா வந்து இது இன்னும் டீப்பாக தான் போயிருக்கும். ஸோ வந்து லூப் இதில் லூப் ஹோல்ஸ் பார்த்துலாம் நமக்கு இதை பண்ணக்கூடாது. லூப் ஹோல்ஸ் பார்த்து நீங்கள் புதுசாக எப்படி ஸ்கேம் பண்ணுறேன்னு யோசிக்காம இந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்துறதுக்கு நான் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான இதுதான் மெயினாக வந்து இது. ஸோ சீரியஸானா இப்போ அதானி அண்ட் அம்பானி இவங்க ரெண்டு பேரும் வந்து டெஃபினட்டாக இந்தியன் எக்கனாமியை என்ன வேணால் பண்ணலாம் இப்போ நினச்சாங்கன்னா. அவங்கள்ட்ட இருக்க அந்த இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட ரெண்டு பேரோட அந்த இண்டஸ்ட்ரியோட அவங்களுக்குள்ளே இருக்க அந்த டெப்தான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க டக்குன்னு ஸ்டாக் வேல்யூ ஏற்றலாம், ஸ்டாக் வேல்யூ இறக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்டை ஏற்றலாம், எம்ப்ளாய்மெண்ட்டை கம்மி பண்ணலாம், என்ன வேணால் அவங்களால பண்ண முடியும். அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கவங்க தேர் மோர் லைக் தே ஷுட் ஆக்ட் லைக் அ கவர்மெண்ட்ங்கிற மாதிரி தான் இருக்கு.
இப்ப என்னன்னா கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்கன்னா அவங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி யாராதான் கேக்குறேன். நீ சைலண்டா இருக்குது, வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்குதே ஒரு இது தானே.
எப்படி வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க நீ நினைக்கிறீங்க? 55% அவங்கள்ட்ட தானே பிளட்ஜ் பண்ணி கடனே வாங்கியிருக்க.
எல்ஐசி யாரோடது? அண்ணனோடது. எஸ்பிஐ யாரோடது? அண்ணனோடது. ஆ, ரைட்டு. ஸோ இது தெரியலங்க எனக்கு, செபி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு ஹோப் வந்து எனக்கு இதாயிட்டே இருக்குது, ஒரு மாதிரி வருத்தமா இருக்குது.
ஹோப் தான் போயிட்டு இருக்கு. இது
இப்ப நம்ம வந்து மக்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம், அப்பதான் எக்கானமி த்ரைவ் ஆகும், காசை சேர்த்து வைக்காதீங்க, நம்மளே பேசுறோம்ல. இப்ப இவ்வளவு பிரச்சனைகளோட இவங்க வந்து இவ்வளவு கமுக்கமா ஒரு வேலையை பார்ப்பாங்களாம், கவர்மெண்ட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ செபின்ற பாடியும் வந்து பெருசா இது பண்ண மாட்டாங்களாம் அப்படின்றப்ப எங்க போயிட்டு இருக்கு நம்மளுக்கு? நம்ம ரொம்ப நேரம் ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம், எப்பவுமே அந்த வெல்த் வந்து ஒரு இடத்துல குமியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல. ஒரு கம்பெனியை மோனோபலைஸ் ஆக்கி இவ்வளவு நீங்க இது பண்ணி வளர்த்து விடுறதுக்கு ஒரு 5000-10000 எம்எஸ்எம்இஸ் வந்து நீங்க சூப்பரா இது பண்ணி வளர்த்து விடலாம். கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபினான்சியல் சேஞ்சஸ் மாதிரி கொண்டு வந்து அவங்களை வழிவகுக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து இவங்க பண்றாங்களா என்னன்றது எனக்கு அந்த ஒரு ஹோப்பே போயிருச்சு. இப்ப நான் அதான் நம்ம நெக்ஸ்ட் வீக் வாட்ச் பண்ணாதான் கேட்டு தெரியும், கவர்மெண்ட் வந்து இதை பத்தி வாயை திறக்கிறாங்களா இல்ல செபி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பாக்கணும்ல. அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க செபி, பட் எனக்கு அது மேல நம்பிக்கையே கிடையாது சுத்தமா. ஏன்னா மேபி கவர்மெண்ட் என்ன நினைக்கலாம்னா அடுத்து பட்ஜெட் வர வருது இல்ல, இப்ப இந்த டைம்ல இந்த இஷ்யூ வந்து இது பண்ணாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு பிரச்சனை ஆகும்னு நினைக்கலாம். இன்னொன்னு இப்பதான் வந்து நம்ம சைனாவை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா வந்து இந்தியாவை பார்த்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வராங்க. ஸோ இது எப்படினாலும் ரிஃப்ளெக்ட் ஆகலான்னு சொல்றேன். இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து அதானி கம்பெனி மட்டும் பாதிக்கல, என்டையர் இந்தியன் எக்கானமியே வந்து ஒரு மாதிரி இது பண்ண ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கே திங்கக்கிழமை வந்தாதான் தெரியும்.
இன்னொரு மெயினா இது கேட்டுட்டு இருக்க லிசனர்ஸுக்குலாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடர்ஸா நீங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பெருசா ஒன்றும் பாதிக்கப்பட்டிருக்காது. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது வச்சிருந்தீங்கனாலும் வித்தீங்கனாலும் உங்கள் ஸ்டாக்கை வெளியே புஷ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஆனால் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்களே, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல ரொம்ப, நீங்கள்லாம் வந்து இந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் ரேஷியோனா என்ன அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறையா இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஈக்விட்டி ரிசர்ச்சு, இந்த கிளாஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு கம்பெனியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஃபினான்ஷியல்ஸ் எவ்வளோ பார்க்கணும், ஒரு பிஎல்ஏ எப்படி பார்க்கணும், பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், பேலன்ஸ் ஷீட் எப்படி படிக்கணும், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு அதில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியாவுக்கு வந்தோன்னா அந்த ரேஷியோ கரண்ட் ரேஷியோவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அந்த ஸ்டாக்கும் இதாகுதா அப்படிங்கிற ஒரு இது டெடி ஒரு ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்படியும் போட்டது எப்படி லட்சக்கணக்கில் இருக்க போகுது. அதனால இந்த மாதிரி இவ்வளோ பெரிய என்டர்பிரைஸே, அதானி என்டர்பிரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் என்டர்பிரைஸ் இன் இந்தியா, அவங்க கிட்டேயே நம்ம வந்து நம்பிக்கையை எதிர்பார்க்க முடியல, இவ்வளோ பெரிய அலிகேஷன்ஸ் இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யாரை போய் அதுக்கு எதை நம்புறது அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன். நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதுக்காக அவசரப்பட்டு மொத்தமாக கொண்டே விடாதீங்க. அதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது, பண்ணுங்க. அது அதோட ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, அதோட உண்மையான ரிஸ்க் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க.
ஆமா, அண்ட் அதே மாதிரி தான் இவ்வளவு டிஸ்ஆனஸ்டா ஒரு பிசினஸ் இதை வந்து நடத்துறோம்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அதையும் வந்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் மெயினாக அந்த பாட்காஸ்ட் இது பண்ணுது. நான் முக்கியமான ஒரு ஆளை பத்தி சொல்ல மாறேன்ட்டேன் கேட்டு, இவர் வந்து இவர் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல கிடையாது, நான் எக்ஸ்ட்ராவா அனலைஸ் பண்ண ஒரு ஆளு. இவர் யாருன்னா ஆகாஷ் ஸ்ரீவத்சவா. ஓகேவா, தலைவர் வந்து என்னன்னா இவர் ஒரு ஃபினான்சியல் இது மாதிரி இந்த யூடியூப் சேனல் இதான் தெரியும்ல, ஃபின்டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. இவர் கண்டென்ட் வந்து நல்லா தான் இருக்கும், நான் நிறைய இது இவரோட பார்த்துருக்கேன், ஃபினான்ஷியல் இதை பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. இந்த அதானி இதை பத்தி என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது வந்து எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொன்னாரு. கேட்டு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இருக்குல்ல, அஃபெக்ட் பண்ணாது ஏன்னு சொன்னார்னா, இப்ப அதானியோட ஸ்டாக் வந்து கீழே விழுகணும் அப்படின்னா பெரிய ஆளுங்க வந்து விற்கணும். பெரிய ஆளுங்கன்னா யாருன்னா எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா, காசு போட்டிருக்காங்களா, எல்ஐசி வந்து விற்கணும், கண்டிப்பா விற்க மாட்டாங்க. பேங்க்கும் வந்து இது பண்ணணும், அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதானி தான் அவங்க ஷேரை பிளச் பண்ணி தானே வாங்கியிருக்காங்க, அதனால வந்து இது பண்ண மாட்டாங்க. ப்ரொமோட்டர்ஸும் விற்க மாட்டாங்க, ஏன்னா 75% வந்து ப்ரொமோட்டர் கையில தான் இருக்கு. ஷெல் கம்பெனிஸும் விற்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. சரியா, ஒரு 2-3 நாள்ல வந்து டக்குன்னு அடுத்த ட்வீட்டர் போடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இந்த அதானி ஸ்டாக்ஸ் வந்து பேங்க் வச்சிருக்காது, அந்த பிளெஜ் இது ஹோல்டிங் வச்சிருக்காங்கல்ல, ஒரு பேங்கா அவங்க வந்து லாங் டேர்மா யோசிக்க மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீ தான் 2 நாள் முன்னாடி சொன்னா யாரும் விற்க மாட்டாங்க, எல்ஐசி விற்காது, பேங்க் விற்காது, ஏன்னா ஷேர் தான் பிளிச் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொன்னேன். அப்படியே தலைவர் வந்து நியூஸ்லாம் நெகட்டிவா வந்து இதாகுதுல, உடனே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க, இந்த பிளிச் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பாக்குறப்ப பேங்க் வச்சிருக்குது, ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்க மாட்டேது பேங்க்குக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த கொலட்ரல் வேல்யூ வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா அவரை வழியே இல்லை வித்துதான் ஆகணும், இது ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரல் மாதிரி என்ன பண்ண போதுனே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஸோ இன்டர்நெட்ல வந்து நீங்க யாராவது ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி, அது நாங்களா இருந்தாலுமே சரி, ஒரு விஷயம் சொல்றாங்க, எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்ப இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டே நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு கிடைச்ச இன்சைட்ஸோட உங்களுக்கு வேற ஏதாவது இன்டர்பிரிட்டேஷன் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்றோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து படிங்கன்னு சொல்றதே வந்து அதுக்குதான். இப்ப ரோபோ வந்து ரிப்போர்ட் படிச்சப்ப அவரோட இன்டர்பிரேஷன் ஒரு மாதிரி இருக்கலாம், கேட் படிச்சப்ப ஒரு மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, உடனே டக்குன்னு போய் ஒரு வீடியோ பார்த்துட்டு இது பண்ணிடாதீங்க. இப்ப ஹிண்டன்பர்க் அதானி ரிப்போர்ட் எக்ஸ்பிளைன்ட்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துல ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களே, அதை வந்து பாருங்க, பார்க்காதீங்கன்னு நான் சொல்லலை, உங்களோட புரியறதுக்காக பாத்துக்குங்க. பட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹேண்டா ரிப்போர்ட் படிக்கிறப்ப உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும், கரண்ட் ரேஷியோனா என்ன, ஷெல் கம்பெனினா என்ன. நான் இந்த இதுக்கு அனலைஸ் பண்ணப்போ நான் நிறைய கத்துக்கிட்டேன், ஓ இப்படிதான் ஸ்டாக் வந்து மேனிபுலேட் பண்றாங்களா, ஷெல் கம்பெனியோட என்டையர் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நானே இன்னைக்கு தான் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்டுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஆமா, நாங்க ரெண்டுமே பேசிட்டு இருந்தோம் இந்த இன்டர்நெட் இஷ்யூ வந்தோன்னே, எப்பாடே என்னடா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தனியாக உட்காந்து படிக்கணும் போலடா அப்படின்ற மாதிரி.
அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆச்சு, ஷார்ட் பொசிஷனை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மார்க்கெட் வேல்யூனா எனக்கு அது இவ்வளவு நாள் தெரியல கேட்டு. இப்ப ஜெஃப் பெசாஸ் வந்து 1 பில்லியன் வேல்யூ அப்படின்னா, 1 பில்லியன் அவர் கேஷா கையில இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றது எனக்கு நீ தான் தெரிஞ்சு. அந்த மார்க்கெட்ல உள்ள வேல்யூ இருக்கு, அதனால அவரோட வேல்யூ வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நாங்களே இந்த ரிப்போர்ட் படிச்சதுனாலதான் நிறைய விஷயங்கள் வந்து புதுசா கத்துக்கிட்டோம். அதோட எங்களோட இன்சைட்ஸும் சேர்த்து நம்ம பேசியிருக்கோம். லைக் வார வாரம் நோட் பண்ற வந்து கவர் பண்றதுனால சில விஷயங்கள் வந்து நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்க வந்து வாசிக்க பாருங்க, உங்களுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வரும், அந்த உங்களோட தாட் ப்ராசஸும் வந்து மாறும். ஸோ அதுதான் இந்த அதானி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டோட எபிசோட். ஸோ முடிஞ்சளவு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நன்றி கேட்கும் உங்களோட அந்த ரிப்போர்ட்டை படித்து உங்கள் இன்சைட்ஸ் வந்து கொடுத்ததுக்கு.
இல்லை யாருக்காச்சும் இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்கள். நாங்கள் அவுட் ஆஃப் த இதெல்லாம் பண்ணல, நாங்கள் கலெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்ச சில அதானி அவர்களோட அக்யூசியேஷன்ஸ் மேஜர்ஸ் இதெல்லாம் வச்சு தான் அதையுமே அதில் மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க ஹிண்டன்பர்க்ல. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும்.
இன்னொன்னு சொல்ல மாட்டேன், அண்ட் இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கியூ அண்ட் ஏ இது வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். லைக் உங்களுக்கு இதில் டிஸ்கஸ் பண்ண டேர்ம்ஸ் எல்லாமே புரிஞ்சிச்சு, இல்லை உங்களுக்கு இது நல்லா இருந்துச்சு இது நீங்கள் கவர் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த கியூ அண்ட் ஏ இதில் வந்து போடுங்க. லைக் இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி லைக் அந்த கான்செப்ட்ஸை கவர் பண்ணது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிக்கிச்சா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லை இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்லணுமான்றது தெரிஞ்சால் நாங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து அதை இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கோம், இதை இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக இது பண்ணிருக்கலாம், இது கொஞ்சம் சூப்பராக சொன்னோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஸோ அதையும் வந்து நீங்கள் இந்த Q&A போல் வந்து அந்த Q&A யூஸ் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். லைக் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த இஷ்யூ பற்றியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த எபிசோடு வந்து நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வார வாரம் நம்ம சொல்கிற மாதிரி அந்த ஸ்டார் ரேட்டிங் பட்டன் வந்து நம்மளுக்கு இருக்குது, ஸோ அதை யாராவது ஸ்பாட்டிஃபைல அமைக்காம இருந்தீங்க அப்படின்னா அமைக்கிடுங்க. அண்ட் பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எபிசோட் ரிலீஸ் ஆகி 30 மினிட்ஸ்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் டக்குன்னு நம்ம பாட்காஸ்ட் வந்து கேட்கலாம். ஸோ நன்றி கேட்.
நன்றி ரொம்ப நன்றி நன்றி.
மீண்டும் ஒரு நல்ல டீ கடை பெஞ்ச் எபிசோடில் நம்ம சந்திப்போம். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர், அப்டேட் யுவர்செல்ஃப். குட் நைட்.